Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Krishna, Hare, Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Ramanuja Dhaya Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminata Samarambham Nata Yamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yo Nityam Achyutapadam Bhujayugma Rugma Vyamohadastatitarani Trinayamene Asmad Gurur Bhagavadosya Dhyayika Sindhoh Ramanujasya Charanau Sharanam Prabhakye Mata Pita Yuvataya Stanhaya Vibhutihi Sarvam Yadeva Niyamena Madhanvayanam Adhyasya Nakulapatir Vakulabhiramam Srivastadangriyukhalam Pranamami Murna Bhutam Sharascha Mahadahvaya Bhaktanatha Shri Bhakti Sara Kula Shekara Yogi Vahan Bhaktangri Renu Parakalaya Dindra Mishran Shri Mat Parangusa Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Samnamami Harimparam Vasudeva Sutam Devam Kamsa Chanuram Ardhanam
Devaki Param
Aramam Gunasanjayasya Sadhanam Mukhyam Sadashayasah Karunyasya Tathakaro Niravadeeradeerhi Siddhaushat ഗോരാഗൗഗതവാഗ്നി സഞ്ജയഗണക സംസാരമേകാനിത സാക്ഷാത് മൂലധനം സഥാം വിജയതേ ശ്രീ പത്മനാഭ പ്രഭു. കെടുമടറായവെല്ലാം കേശവായെന്ന നാളും കൊടുവിനെ ചെയ്യും കൂറ്റിൽ തമർകളും കുറുകയില്ല. വിടമുടയറവിൽ പള്ളി വിരുമ്പിനാൻ സുറുമ്പലറ്റും തടമുടൈ വയൽ അനന്തപുരണകരം പുകുതും ഇന്ത്യ. ഇന്ന് പോയി ഉകുതിരാഹിൽ എഴുമയും ഏതം സാറ കുണ്ടിനേർ മാടം മാടെ കുറുന്തുസേർ സെരുന്തി പുണ്ണൈ മണ്ഡലർപ്പുഴിൽ അനന്തപുരണകർ മായൻ നാമം ഒന്നും ഓർ ആയിരമാം ഉള്ളുവാർക്ക് ഉമ്പർ ഊരേ ഊറും പുൽ കൊടിയും അദ്ദേ ഉളകെല്ലാം ഉണ്ടുമെഴുതാൻ സേരും തൻ അനന്തപുരം ചിക്കണപ്പുകുതിരാഹി തീരും നോയ് വിണകളെല്ലാം തിന്നം നാമറിയച്ചൊള്ളും പേരും ഓർ ആയിരത്തുൾ ഒന്നീർ പേശുനേ സർവത്ര പത്മനാഭനാമ സങ്കീർത്തനം പത്മനാഭ പത്മനാഭ. പാണ്ഡിയൻ കൊണ്ടാട ബട്ടർവിരാൻ വന്നാണെന്ന് ഈന്തിയ സംഘം എടുത്തൂത് വേണ്ടിയ വേദങ്ങൾ ഓതി വിരൈന്ത് കിഴിയറുത്താൻ പാദങ്ങൾ യാമുടയ പറ്റു. സർവേശ്വരനാണ് ഭഗവാൻ இந்த ஜீவர்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கான், எப்பொழுதும் உள்ளேதான் இருக்கான். ஒரு நாளும் அவன் நம்மளை விட்டு ஒதுங்கவும் முடியாது, நாம அவனை ஒதுக்கவும் முடியாது. நம்முடைய எமோஷன் லெவல் மாறிண்டே இருக்கு. சில நாள் ரொம்ப உற்சாகமா இருக்கும், சில நாள் ரொம்ப டல்லடிக்கிறோம், சில நாள் ரொம்ப ஆனந்தமா இருக்கும், சில நாள் துக்கமா இருக்கும், சில நாள் கோபத்துல இருக்கும். சரியா சொல்லணும்னா ஒரே நாள்லயே பலவிதமான எமோஷனல் ஃபீலிங்ல நம்ம மாற்றிட்டு முடிக்கிறோம். நம்ம ஸ்திதி எதுவாக இருந்தாலும் பகவானுடையதான கிருபை மாறுறது இல்லை. அவன் எப்பொழுதும் நம்மிடத்திலே கிருபையோட தான் இருக்கான். அந்த கிருபை தான் நமக்கு பெரிய பலம். அவனுடைய கிருபைய அப்படி அனுபவிக்கணும். டல்லடிக்கிறீங்களா பரவாயில்ல, நீங்க பாட்டு விடாம நாமஜபம் மட்டும் பண்ணிட்டு வாங்க. சமயத்துல நாமஜபம் பண்ணும்போது கூட ஒரு மெக்கானிக்கலா இருக்கும், ஒன்னும் பெருசா ஒரு லயப்பட்டு ஒரு ஆசையோட உத்வேகத்தை சொல்ல மாட்டோம். பரவாயில்ல, எப்படி சொன்னாலும் அதனுடைய பிரயோஜனம் ஒண்ணுதான், அதுல மாற்றம் கிடையாது. ஏன்னா அதனுடைய சுவாவம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க உற்சாகத்தோட சாண போட்டாலும் காத்து வரப்போகுது, ரொம்ப வருத்தப்பட்டு துக்கத்தோட சாண போட்டாலும் காத்து வரப்போகுது. ஆனா அதோட சுவாவம் அது. நீ டல்லா போடுற அதனால நானும் டல்லா சுற்றுறேன்னு கிடையாது, நீ ரொம்ப உற்சாகமா போடுற நானும் வேகமா சுற்றுறேன் கிடையாது, அதனுடைய சுவாவம் அதுதான். நீங்க கோபத்துல ஏசி ஆன் பண்ணாலும் சூடு காத்து வராது, சில்லுன்னு தான் காத்து வரும். நீங்க எந்த சமயத்துல ஆன் பண்ணாலும், நீங்க நல்ல குளிர் ஏற்கனவே வெள்ள குளிர் மறந்து போய் ஏசி ஆன் பண்ணா கூட அது சில்லு சில்லுன்னு காத்து தான் வீசும். அப்ப இந்த அச்சேதன வஸ்துவுக்குன்னு ஒரு சுவாவம் இருக்கிற மாதிரி ஈஸ்வரனுக்குன்னு ஒரு சுவாவம். ஈஸ்வரனுடைய சுவாவம் எப்பொழுதுமே பாசிட்டிவ் கேரக்டர். ஈஸ்வரன்றதே முழுக்க முழுக்க பாசிட்டிவ், நெகட்டிவ் எனர்ஜியே கிடையாது, 100% பாசிட்டிவ். அதுதான் ஈஸ்வர சக்தி, 100% குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, 100% பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு ஓரத்துல கூட கவலையோ துக்கமோ பயமோ வெறுப்போ எதிர்பார்ப்போ ஏமாற்றம் இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, இது எதுவுமே இல்லாத ஒன்றுதான் பகவத் ஸ்வரூபம். அந்த பகவத் ஸ்வரூபம் எப்பொழுதும் ஒரே போல இருந்துட்டு நமக்கெல்லாம் நல்லது பண்றது. நம்ம அம்மாவோட கர்ப்பத்திலேருந்து சரியாது, முன்னாடியிலேருந்தே சுவாமி கூட தான் இருக்கார். கர்ப்பத்திலேந்து நம்ம கூட டிராவல் பண்றார். கர்ப்பத்திலேந்து நாம வெள்ள வந்தவரும் நம்மளோட டிராவல் பண்றார். அந்திம காலம் வரைக்கும் கூட இருக்கார், அந்திம காலத்திலேயும் கூட இருக்கார், அந்திம காலத்துக்கு அப்புறமாவும் கூட இருக்கார். இது சுவாமியுடைய ஸ்வபாவம் ஸ்வரூபம். அப்ப இதை நினைச்சே நம்ம வாழ்ந்துள்ளோம். அந்த சுவாமி எப்பொழுதும் நம்மிடத்துல ஒரே மாதிரி தான் இருக்கார். நம்ம கோவப்பட்டா அவரும் கோவப்படுறது, நம்ம வெறுத்தா அவரும் வெறுக்கிறது. மனுஷாளத்தை அப்படி உண்டு. நீங்க கோவப்பட்டுட்டே இருங்கோளே, கூட இருக்க சிரிச்சுட்டே இருக்க மாட்டேன், அவளும் நாலு கோவம் கோவம் கத்துவான். இது மனுஷாருடைய சுபாவம். தெய்வம் எப்பொழுதுமே அன்புமயமானது. இரண்டு கைச்சு கிழிச்சு போட கூட அன்போடு தான் கிழிக்கிறார். கோபத்தை கிழிக்கிறான்னு சொல்றவங்களுடைய அவன் மேல ஒரு அன்பு இருக்கத்தான் செய்கிறது. அதனாலதான் இனியும் அவன் பாவம் பண்ணப்படாதுன்றதுக்காக கிழிச்சு போடுற. அவன் மேல அன்பு இருக்கிறதுனால தான் அவன் வரம் கேட்டபடி வர. இல்லாட்டி நீ என்னடா வரம் கேட்கறது, நான் எனக்கு தோன்ற மாதிரிதான் வருவேன், நீ யார் என்ன சொல்றதுக்கு. சரியா ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டோம்னா நீ யார் என்ன சொல்றதுக்கு அப்படின்னு தானா வந்துருவோம். இவன் 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவான், அதுக்கெல்லாம் சுவாமி உடன்படணும்னு அவசியம் இருக்கா. இவனும் பரம வைரி, வைரினா விரோதி, இவ்வளவு பெரிய விரோதி. சுவாமியை அழிக்கணும்ன்றதுக்காக பிரம்மதேவர்கிட்ட தபஸ் பண்ணி வரலாங்கிட்டு இருக்கு. அப்ப இவன் சொல்றத ஏன் சுவாமி கேட்கணும், யோசனை பண்ணி பாருங்க. இவன் சொல்றது 1% கூட கேட்கணும், அவன் என்ன சொல்றது, நீங்க என்ன கேட்கறது அப்படின்னு இல்லையா. திருவிழ போற ஒரு பிச்சைக்காரன் வீட்டோட பெயிண்ட் நல்லா இல்லன்னா நீ வாங்குறது பிச்சை, உனக்கு என்னடா பெயிண்ட பத்தி கவலை அப்படின்னு ரைட்டா. இல்லாட்டி திருவிழா பிச்சைக்காரன் வேணா சாப்பாடு போடாம அவங்க அழகா ட்ரெஸ் பண்ணி வரக்கூடாதா அப்படின்னா கோவம் படுமா வராதா. நீ எப்படிலாம் வந்து நீங்க பிச்சை எல்லாம் போடக்கூடாது, நீங்க இப்படிதான் வரணும், அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டா எவ்வளவு கேவலமோ அது போல இரண்ய கசிப்பு சுவாமி இப்படிலாம் வரணும்னு சொல்றது. ஆனா அதுக்கும் சுவாமி உடன்படுறாரப்ப எவ்வளவு சமத்து பாருங்க. சுவாமி இரண்ய கசிப்பு சொல்றதை கூட கேட்கிறார். சாதாரண சுவாமிக்கு எல்லாரும் ஆமான் ஜாமி போடணும்னா இங்க சுவாமியே ஆமான் ஜாமி போடுறது. இரண்யாட்சன் கேட்டா சரி, இரண்ய கசிப்பு கேட்டா சரி, ராவணன் கேட்டா சரி. ராவணனுக்கு மனுஷனை விட்டுட்டு அதுக்காக மனுஷனா வந்திருக்கு, எல்லாரும் மனுஷனா வந்திருக்கவே மாட்டார். யோசனை பண்ணி பாருங்க, ஏதான ஒரு அவசியம் உண்டா சுவாமிக்கு. அப்ப ஒவ்வொரு ஜீவனிடத்திலேயும் சுவாமியுடைய அக்கறை, அந்த அக்கறை எவ்வளவு வசதியா இருப்பாரு. இரண்ய கசிபு வரைக்கும் அக்கறை, சிசுபாலன் வரைக்கும் அக்கறை. அவன் அம்மா அப்படி கேட்டுவிட்டா வரும், அவன் 100 திட்டத்துட்டு வரைக்கும் நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு விட்டா. கண் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான உட்காந்து திட்டும் போது, 1, 2, 3, 4 பகவானுக்கே டென்ஷன் ஆயிடுதான். 100 ஒழியா முடிச்சா டக்குன்னு மோட்சம் கொடுத்துடலாமே, இன்னைக்கு 50, நாளைக்கு 10, நாளைக்கு 10 அப்படின்னு. அதனால நிறைய திட்டி இருக்கான். ஆனா கண்ணன் காதுபட திட்டினது அன்னைக்குதான், அந்த அக்ர பூஜை வந்த போதுதான் கண்ணன் காதுபட திட்டிருக்கான். கவுண்ட் பண்ணிட்டு ஆஹா அப்பாட அவங்க அம்மா கொடுத்த வாக்கை நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லி சிசுவாலன் அம்மா கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாத்தணும். யோசனை பண்ணி பாருங்க, சிசுவாலனே மகாபாவி, இவனுக்கெல்லாம் வந்து கோர்ட்டு ஜட்ஜு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆன் த ஸ்பாட் தச்சனாது தண்டனை கொடுக்கணும். ஆனா அவ அம்மா சொன்னான்றதுக்காக கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வையும். கேட்கிறவாள்லாம் காது பத்தின் இருக்காளாம், யாரும் காது கொடுத்து கேட்க முடியா. யாரை பத்தி திட்டானோ அவன் காது கொடுத்து கேட்டுருக்கானா, அதான் அதிசயம். பீஷ்ம முதற்கொண்டு எல்லாரும் காது பொத்திட்டா, சிசிசி எவ்வளவு கேவலமா பேசினா அப்படின்னு. ஆனா இவன் காது கொடுத்தான். இது 1, 2 சகசநாமத சமயத்துல 2 நாமத்தை சேர்த்து 1 நாமமா சொல்றதெல்லாம் உண்டு. ஆதிசங்கர பகவத் பாதர் 2 நாமத்தை சேர்த்து 1 நாமமா சொல்றார். சில இடங்கள்ல பராசர பட்டர் 2 நாமத்தை சேர்த்து 1 நாமமா சொல்றாரு. பகவான் சில திட்டெல்லாம் 2 கூட சேர்த்து விட்டான், சேர்த்து 1 வச்சுட்டான். அப்படி கணக்கு பண்ணி அவனுக்கு மோட்சம், திட்டுக்கு மோட்சம் கொடுத்த ஒரு தெய்வம், அவன் இஷ்டத்துக்கு ஆடக்கூடிய ஒரு தெய்வம். அதனாலதான் பெரியாழ்வார் இப்படி இவாளுக்கெல்லாம் கிருப பண்ணிருக்கா இல்லையா, எனக்கும் கிருப பண்ணு. அஜாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தன்மனோ. விபீஷணன் மட்டும் என்ன உனக்கு என்ன தம்பியா, அஜாமிலன் என்ன அண்ணனோ, நான் மட்டும் அந்யனோ, நான் மட்டும் அந்யனா, நான் பக்குவம் இல்லாம இருக்கட்டும், இல்லாட்டி உருப்படாதவனா இருக்கட்டும், மகாபாவியா இருக்கட்டும், விரோதியா இருக்கட்டும், பயந்தாங்குள்ளியா இருக்கட்டும், ஒன்னுக்கும் லாய்க்கில் தண்டமா இருக்கட்டும், ஓன் தலையெழுத்து என்ன ரட்சிக்கணும். அந்த ஒரு நிதர்சனமான நம்பிக்கை, என் சுவாமி எனக்கு கிருப பண்ணித்தான் ஆகணும். நம்முடைய தகுதியை உத்தேசிச்சு கிருப இல்லை, அவனுடைய கருணையை உத்தேசிச்சு கிருப. அவனுடைய கருணைதானே வசதி. இப்ப டாக்டர் எல்லாம் இருக்கா, பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் இருக்கா, அப்ப அவருடைய அந்த டெக்னிக்கல் பேரே நமக்கு வாயில் நுழையாது. என்ன லிவருக்கு ஒரு டாக்டர், கிட்னிக்கு ஒரு டாக்டர், நம்ம பொதுவா சொன்னா அவன் போர்டு வேற மாதிரி எழுதி வச்சிருப்பான். நம்ம புதுசா ஹாஸ்பிட்டல்ல போனோம், நமக்கு வியாதியை பத்தினா தெரியல, என்ன நம்ம கிட்னி டாக்டர் தேடி இருந்தோம்னா அங்க பேரே வேற மாதிரி இருக்கும். லிவர் டாக்டர் என்ன வேற ஏதோ பேர், வாயிலேன்னு உழையாது, பேர் எப்படி சொல்லணும் கூட நமக்கு தெரியாது. உடனே அந்த டாக்டர், நீ என்னுடைய வைத்தியம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்தாதான் நான் வைத்தியம் பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா. வைத்தியனுக்கு வைத்தியம் பண்றதுக்கு என்ன அதிகாரம் வேணும், அவனுக்கு இந்த வியாதியை பத்தி தெரியணும் அவ்வளவுதான். வியாதியஸ்தன் ஒரு வைத்தியனிடத்துல போகிறதுக்கு என்ன தகுதி வேணும், அவனுக்கு வியாதி இருக்கணும் அவ்வளவுதான். வியாதி இருந்தா வைத்தியனிடத்துல போனா போயிட்டு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும் அவ்வளவுதானே. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தா அந்த வைத்தியனிடத்துல போய் நம்ம மருந்து விற்க போறோம். வியாதியஸ்தனுக்கு இந்த வியாதி இவனாலே சரியாகும்னு தெரிஞ்சா போதுமே. அதுக்கு மேல தன்னுடைய வியாதியினுடைய விஷயங்கள் தெரிஞ்சவன் என்ன பண்ண போறான்? அதுபோல பகவானே நீ ரட்சகன், ரட்சிக்கிற சுவாவம் உனக்கு உண்டு. அந்த சுவாவத்தை நம்பி நான் வந்திருக்கேன், எனக்கு கிருப பண்ணு. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றேன், உப்பிலே ஆகிலும் நின்னடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையார். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ரொம்ப அழகா பகவானத்துல சரணாகதி பண்றார். எதுக்கு சத்சங்கம் கேட்கணும் அப்படின்னா, நிறைய பகவான் காப்பாத்தின கதைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப சுவாமிகிட்ட டீல் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஒண்ணுமே தெரியாம போயினா என்ன தைரியத்துல எதுக்க வந்து நின்னேன்னா இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லப்படாது. ஏதாவது நாலஞ்சு கதையா தெரிஞ்சு வரணும் ஆத்திர அவசரத்துக்கு. ஒரு கஜேந்திர மோஷம், ஒரு திரௌபதி விஷயம், ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு நாலஞ்சு கதை தெரிஞ்சு அப்பப்ப எடுத்து விடலாம் இல்லையா? அவர் சுவாமி கிட்ட நாங்க எடுத்து விடுறோம், அவங்க கிட்ட நீங்க சுவாமி கிட்ட எடுத்து விடுறோம் சொல்லியிருக்கா, கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க வித விதமா கதைகள் சொல்லிட்டு இருக்கோம்ல பல வருஷமா. இல்ல ஏதாவது ஒரு நாலஞ்சு கதை எப்படி சில கதைகள் மனசுல நிக்குமோன்னு பத்மநாபர்கிட்ட போய் நின்றுட்டு காப்பாத்து திடீர்னு பத்மநாபர் எதுக்கு காப்பாத்தணும், நான் ஏன் உன்ன காப்பாத்தணும்னு கேட்டா டக்குனு ஒரு கதை சொல்லணும் இல்லையா? இந்த கஜேந்திரன் ஒரு நீ காப்பாத்தணும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, உண்மையா இல்லையா? ஆமா, இப்ப என்னையும் காப்பாத்த அவ்வளவுதான். அதுதான் ஆழ்வா சொல்ற, ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். நீ யானைக்கு அருள் பண்ண இல்லையா? அந்த யானை ஒண்ணும் பெருசா தபசெல்லாம் ஒண்ணும் பண்ணல, அது பாட்டிதானே கடந்தது. குடும்பம், மனைவி, குழந்தை, சபஸ்திகரா சௌக்கியமானே இருந்தது. ஆனா அந்த யானைக்கு நீ அருள் பண்ணாயல்லவா, அப்ப அந்த யானை ஆதி மூலமேனு கத்திச்சு. அது ஆதி மூலமேனு கத்தின உடனே நீதான் ஓடி வந்த. அப்ப அப்படி ஒரு சக்தி உனக்கு இருக்கு. துப்பு உடையாறை, துப்புனா சக்தி உடையவன், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணை ஆவர் என்று. எதுக்கு உன் காலம் வந்து விடறோம்? ரொம்ப நாங்க நுந்து போய் கிடக்கிற காலத்திலே ஒரு சகாயம் பண்ணுவாயின்னு தானே. எங்க உடம்புல பலம் இருக்கு, மனசுல தன்னம்பிக்கை இருக்கு, ஓடுற வரைக்கும் நாங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு பலகீனம் வரும் பொழுது அந்த பலகீனத்துக்கு சரி பண்றதுக்கான சக்தி உம்மிடத்துல இருக்கிறதுனால தானே வரும். நமக்கு டாக்டர்கிட்ட டெய்லி போகணும்னு அவசியம் இல்லை. எப்ப உடம்பு பலகீனமா இருக்கோ அப்ப டாக்டர்கிட்ட போற மாதிரி சோர்விடத்து துணையாவர் என்று. ஏன்னா அந்த சமயத்துல உன்னை காட்டிலும் வேற நல்ல பந்து யாரும் கிடையாது. வழித்துணைவன் அப்படின்னு பேரு, ஆப்தன்னு பேரு, சுவாமிக்கு பேரே ஆப்தன்னு பேரு, திருமோகூர் பெருமாள் பேரே ஆப்தன், வழித்துணை பெருமாள்னு பேரு. ஆப்தன் ரொம்ப ஆப்தர் அப்படின்னு, மார்க்கபந்துன்னு பேரு. திருமோகூர்ல இருக்க பெருமாள் பேர் மார்க்கபந்து. மார்க்கபந்துனா வழித்துணைவன், மார்க்கத்துல அவன் தான் பந்துவான். இப்பொழுதும் மார்க்கத்துல பந்து, கடைசி மார்க்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மார்க்கத்துக்கும் அவனே பந்து, வழி துணை பெருமாள். அந்த சமயத்துல யாருமே சத்தியமா நம்மளோட வர முடியாது. கண்ணதாசன் சொன்ன மாதிரிதான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அறிய. இதெல்லாமே ஆழ்வார்கள், நாயன்மார்கள், திருமூலர், திருமந்திரம், இத அர்த்தத்தை கொண்டுதான் கண்ணதாசன் எழுதியிருக்கார். சத்தியமா ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்கார். அப்ப ஆப்தன் யார் அப்படின்னா, அந்திம காலத்துல இந்த சரீரத்தை விட்டு நம்ம கிளம்பும் பொழுதும் நம்மளை தெரிஞ்சுட்டு நம்ம கூட வரக்கூடிய சக்தி அவனுக்கு மட்டுமே உண்டு, வேற யாராலேயே வர முடியாது. எல்லா ஸ்திரீகளும் என்ன சாவித்திரியா யமதர்மராஜனோட பேசுறதுக்கு பேசி நில்லுங்கோ 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 அனுப்பி வச்சிருவா. தெரிஞ்சதுன்னா சாவித்திரியார் கஷ்டப்பட்டு போறாது, நிறுத்தி வச்சா இவன் முதல் அழிச்சுட்டு முடியல. இல்லைனாலும் பரவாயில்ல, நிம்மதியா நான் பாட்டு என் காலத்தை ஓட்டிட்டுவேன் சொல்லிடுவோம். அதனால யாரும் சாஸ்வதம் இல்லை. நீ ஒருத்தன் தான் ஆப்தன், நீ ஒருத்தன் தான் வழி துணைவன். அதனால அந்த காலத்துக்காக நான் சொல்லி வைக்கிறேன். அப்ப இந்த காலத்துக்காக வேண்டாமா அப்படின்னா, எத்யம் பகவத் பகவன் பூர்வ கர்மானு ரூபம், எப்படியும் பூர்வ கர்மாபடி ஒரு வாழ்க்கை எனக்கு நடக்கிறது. இந்த வாழ்க்கையில அப்பப்ப எனக்கு உன்னுடைய கிருபை புரியுது. எப்ப நான் புரிஞ்சு நான் சொல்ல மாட்டேன், ஏதோ அங்கொன்னும் இங்கொன்னுமா புரியறது. இந்த காலத்துல கிருபா இருக்கிறதுனாலதான் உன் எதிர்க்க வந்து நான் நின்னுருக்கேன். அதனால எனக்கு இப்பத பத்தினா கவலை இல்லை அப்போதைக்கு. அதனால சோர்விடத்து துணையாவர் என்றே, ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடி அடைந்தேன். உன் திருப்படியில வந்து விழுந்து உங்ககிட்ட பிரார்த்திக்கிறதுக்கான ஒரு தகுதியும் எனக்கு இல்லை, ஆனாலும் வேற வழி இல்லை, அதனாலே வந்திருக்கேன். நின்னடி அடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் கஜேந்திராழ்வானுக்கு நீ அனுகிரகம் பண்ணாயல்லவா, அதுபோல அடியேனுக்கும் பண்ணணும். கஜேந்திரன் மாதிரி அந்த சமயத்துல என்னால கட்ட முடியாது. எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். கஜேந்திரனுக்கு ஒரு நனவு இருந்தது, ஒரு ஸ்மிருதி இருந்தது, ஆதி மூலமே அவனுடைய பாஷையில கத்தறதுக்குரிய சக்தி இருந்தது. நீ வந்த உடனே ஒரு தாமரைய கொடுக்கிற ஒரு பலம் இருந்தது. உன்னை பார்த்த உடனே நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு சொல்ல வந்தது. எனக்கு இதெல்லாம் வராதுப்பா. கஜேந்திரன் கதை கேட்கணும்னே ஒழிய அது போல வரும்னு நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை தள்ளியானே. ட்ரெயின்ல ஏறின பிறகு டிக்கெட் வாங்க முடியுமா? நிறைய டிக்கெட் வாங்கின்ற பிறகுதானே ட்ரெயின்ல ஏற முடியும். அந்த மாதிரி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை தள்ளியானே. அந்த காலத்துக்காகப்பா முருகால் என்ன, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜத்யந்தே கலேவரம் தம் தமேவையேதி கௌந்தேய சதா சத்பாவ பாவித்தகன் கீதையில பகவான் சொல்றான். கணன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இறக்கும் பொழுது யார் எதை நினைத்துக் கொண்டு இறக்கின்றார்களோ அதையே அடைகிறார்கள். ஜடபரதர் சரித்திரமும் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இவர் சொல்ற, நான் உன்னை இப்பெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். வராகமூர்த்தி சொல்லிருக்கார், அந்திம கால ஸ்மிருதி வேண்டான் இருக்கார். இருந்தாலும் கண்ணனா வந்து இதை சொல்லியிருக்கார். அதனால ஏ பிரபோ, அந்த காலத்திலே நீ என்ன ஸ்மரிச்சுடு, நீ என்னை ஸ்மரிப்பதற்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அடுத்தாத மனுஷா பக்கத்தாத மனுஷா எல்லாம் சொல்லி வைப்போம் இல்லையா, கல்யாணம் இன்னைக்கு வந்துருங்கோ ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்போம், பத்திரிகையெல்லாம் கொடுத்துருப்போம். சரி என்னைக்கா ஒரு நாள் வெளியில மறக்காம வந்துருவோம்னா, அன்னைக்கு கல்யாணம் மறந்துடாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்கோ. பட் ரீகன்ஃபார்ம் பண்ற மாதிரி அவள் பத்திரிகை கொடுத்தாச்சு. நமக்கு வேண்டப்பட்டவா தான், நம்முடைய பந்து தான், நம்ம ரொம்ப நெருக்கமுடையவர்கள் தான். ஆனாலும் திரும்ப ஒரு தடவை சொல்லுவோம், கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவள் போன் பண்ணி கட்டாயம் வந்துருவோம்னே காத்துட்டு போ நாங்கெல்லாம் அப்படின்னு ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆழ்வா சொல்லுவாள். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை பள்ளியானே. என்ன ஆச்சரியம்னா, அர்ச்சாவதார மூர்த்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கார், கோவில்ல இருக்கிற மூர்த்தி கிட்ட பேசிட்டு இருக்கார். கோவில் இருக்கிற மூர்த்தி நம்ம பேசுறத நம்முடைய பிரார்த்தனையை கேட்டு இருக்கார். இது முதல்ல நன்னா நம்பிக்கையோட வச்சுக்கணும். குருவாயிருப்பிடத்தை போய் நீங்க பேசுறீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் சமத்தா கேட்டு இருக்கு. பத்மநாபத்துல பேசுற நீங்க என்ன பேசுறீங்களோ சுவாமி கேட்டு இருக்கார். அவர் ரிப்ளை பண்றாரா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். ரிப்ளை பண்ணா நமக்கு புரியுமான்ற முதல் விஷயம், அது ஒண்ணு இருக்கு இல்லையா. அவர் ரிப்ளை பண்றாரு நமக்கு புரிய மாட்டேங்கிறது இல்லையா, அவர் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கார். ஆனா நம்முடைய பிரார்த்தனைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அப்ப அவர் கேட்டு இருக்கார். நிரூபணமாகிறதா இல்லையா, எத்தனையோ பிரார்த்தனைகள் பண்ணிருக்கோம், அத்தனை பிரார்த்தனைகள் நடத்தி கொடுத்திருக்கா அப்படின்னா, இது ஏதோ பிராரப்த கர்மாவினாலே நடக்கல, பிரார்த்தனையினாலே நடந்திருக்கு. அவர் நமக்கு ரிப்ளை எப்படி பண்றாருன்னா, பிரார்த்தனை நடத்தி கொடுத்து ரிப்ளை பண்றார். இந்த வாய் சொல்லி வீரர் மாதிரி நான் பண்ணித்தரேன்னா சொல்ல மாட்டேன், ஆனா பண்ணி கொடுத்துருவேன். பண்ணிட்ட பிறகு நான் பண்ணிட்டேன்னு சொல்லவும் மாட்டேன். அதுதான் சுவாமி. அப்படி ஒரு கருணாசாகரன். விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார், எல்லாரும் அசந்து போறா. விபீஷனுக்கு பட்டாபிஷேகமா சுவாமி அப்படின்னு, ஆமா லங்காதிபதியாக அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவான பத்தி பேசவே இல்லை, பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுக்கிட்டே மாதிரி லங்கைய ஜெயிச்சு கொடுத்துட்டார். ஜெயிச்சு கொடுத்த பிறகு கூட, இது தன் ராஜ்யம் நான் தானே அவனை கொடுத்தேன், நன்றியோட இருந்து சொல்லவே இல்லை. அத்தனை ஆச்சரியம் சுவாமி. பகவான் திரும்பி நடந்துதான் கிளம்புறார். விபீஷணன் பிரார்த்திச்சுன்றதுனாலே புஷ்பக விமானத்துல ஏறுற. நான் அவனுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கேன், எனக்கு புஷ்பக விமானம் கொடுக்கப்படாதா அப்படிலாம் கேட்கவே இல்லை. அவனா கேட்டு அவனா பிரார்த்திச்சின்ற பிறகு சுவாமி சரி நேரமும் குறுகி போயிடுத்தேன்னு சொல்லி புஷ்பக விமானத்துல ஏறி அயோத்தியாவுக்கு திரும்பி வரான். இது கூட எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வந்து, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்லயும், பகவான் ராமன் அயோத்தியாலேந்து நடந்து வந்த பாதை, ராமனின் பாதை எங்கேயோ இருக்கு. அங்கேந்து நடந்து 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 எந்த ரூட் வழியா அவர் டிராவல் பண்ணி லங்கைக்குள்ள நுழைஞ்சார்ன்ற வரைக்கும் ஃபுல்லா இருக்கு. இத்தனை தூரம் டிராவல் பண்ணிருக்க சாதாரணமா. இப்ப சென்னையிலே டெல்லி போறோம் வச்சுக்கோங்களேன், 2.5 மணி நேரம் அவர் பிளைட்லயே. அயோத்தியா ரொம்ப தள்ளி ஒண்ணும் கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க, அயோத்தியாலே இவ்வளவு தூரம் நடக்கணும்னா எத்தனை தூரம் சுவாமி நடந்திருக்க. அதுவும் ரிஷியமுக பர்வம் எங்கேயோ இருக்கு, அங்கேருந்து சீதையை தேடி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இப்படி வந்திருக்க. ரிஷியமுக பர்வத்திலேருந்து கிஷ்கிந்தாலேருந்து நடந்து வர, அது வரைக்கும் நடந்து வந்தார், சீதையோட நடந்து வந்தா. அதுக்கப்புறமா ஒரு ஸ்திதியில சீதியை விட்டுடுறார், சீனியை காப்பாத்துறதுக்காக மட்டுமே கிஷ்கிந்தாவே இந்த ஆல் த வே டிராவல் பண்ணி ராமேஸ்வரைக்கும் வந்து திருப்புல்லானி எல்லாம் வந்து தனுஷ்கோடி கட்டி அப்படி போற ஆச்சரியமா சேது பந்தனம் நினைச்சாலே அசந்து போகிற மாதிரி இருக்கு. எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு அவ்வளவு விசேஷம். அப்ப அப்பேற்பட்ட சக்தியுடைய எம்பெருமான், ஒரு ஜீவனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு வேணா பிரயத்தனப்படக்கூடிய எம்பெருமான். அதனால ஆழ்வார் சொல்றார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. நான் உங்ககிட்ட அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுட்டேன்பா, நீ ஞாபகம் வச்சுட்டு எனக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணிடு. சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய், சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமன் தமர்கள், போமிடத்து உந்திரத்து என்னையும் எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை, ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ஆச்சரியமா சொல்றார், அப்பா அந்த காலத்துல முடியாத ஒரு காலத்துல சாகும்படியான அந்த காலத்துல என்னை குறிக்கோள் கண்டாள். நம்ம சொல்றோம் இல்லையா வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வேண்டாமா லட்சியம் வேண்டாமான்னு, அந்த மாதிரி சுவாமி கிட்ட சொல்றார், என்னுடைய அந்த காலத்துல என்ன நீ ஞாபகம் வச்சுக்கோ, சங்கொடு சக்கரம் எந்தினானே, சங்கு சக்கரம் வச்சிருக்க ஹே பிரபோ, நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமன் தமர்கள், நாக்கெல்லாம் மடிச்சுண்டு கோபமா கண்ணெல்லாம் உருட்டிண்டு யம தர்மராஜனுடைய கிங்கரர்கள் என்ன கஷ்டம் கொடுக்கறதுக்கு எல்லாம் காத்துன்னு இருப்பார்கள், போமிடத்து உந்திரத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. அந்த சமயத்துல நான் உன்னை நினைக்க கூட முடியாதுப்பா, ஏன்னா உன்னுடைய மாயாபலம் அவ்வளவு பெருசா இருக்கு. ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. இப்ப சொல்ல முடியறதுப்பா, நிறைய எவ்வளவு முடியுமோ சொல்லி வைக்கிறேன், நிறைய சொல்லணும்னு ஆசை, ஆனா அவளை சொல்ல முடியுமான்னு தெரியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி வைக்கிறேன், ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன். என்னால முடிஞ்ச பொழுது எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்றேன், நாம ஜபம் பண்றேன், எனக்கு இவ்வளவுதான் முடியும். என்னுடைய ஸ்திதி இவ்வளவு பெரிய கான்சன்ட்ரேஷன் இருக்கும், பெரிய தியானம் இருக்கும், இல்லாட்டி அப்படியே நம்மாழ்வார் மாதிரி 16 வருஷ கால பரியந்த புளிய மர பந்துல உட்காந்துன்னு சொல்லுவேன், இல்லாட்டி ஜடபரதர் மாதிரி சர்வமும் ஒன்னையா பாக்குற ஒரு புத்தி, இதெல்லாம் எனக்கு இருக்குமான்லாம் தெரியல, இருக்கான்னு தெரியல. ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன், ஏதோ மத்தவா பேரெல்லாம் சொல்ற மாதிரி உன் பேரையும் சொல்லி வச்சிருக்கேன்பா. ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன், ஏன்னா போமிடத்து உந்திரத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. உன்னுடைய மாயை அவ்வளவு பெருசா இருக்குப்பா, அந்த சமயத்தெல்லாம் அந்த மாயையை தாண்டி என்னால ஜெயிக்க முடியாது. நீ மாயாதிபதி, நீ மாமாய, நான் மாயையில அம்பிட்டு இருக்க அல்ப ஜீவன், ரொம்ப சாதாரணப்பட்ட ஜீவன்பா. இந்த குருவி தலையில பணங்கால வைக்கிற மாதிரி அந்த காலத்தை நீ நினைச்சுக்கோண்டா நீ சொல்லாது, என்னால முடியாது, என் ஸ்திதி இவ்வளவுதான். ஏதோ இந்த ஜென்மால பக்தி, நாமஜபம், பாகவதம், பகவத் விஷயம், ஏதோ உன்னோட ஊர்ல வாசம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே நீ கொடுத்த கிருபையினாலே வந்தது, என் பிரயத்தனத்தினாலே, என் பலத்தினாலே, என் புண்ணியத்தினாலே கிடைச்சதில்லை, எல்லாமே உன் கிருப, பெரியவாளுடைய ஆசீர்வாதம், பாகவதாளுடைய அனுகிரகம், இந்த அளவுக்காவது நான் இருக்கேன், இந்த அளவுக்கு நான் வந்தது ஏதோ கிருபை அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, இவ்வளவு தூரம் நான் இருக்கிறேன்னு அதுவே அதிசயமா இருக்கு. அதனால ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அழகா யம தர்மராசனுடைய கிங்கர்கள் நாக்க மடிச்சு என்ன மிரட்ட வரும்போது நீ வந்து என்னடா என் பக்தன் ஓ அப்படி நீ அவளை மிரட்டணும். அவ நாக்க மடிச்சு என்ன மிரட்டும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திரு நான் முடிச்சுட்டு இருப்பேன் இல்லையா, அப்ப உன்னுடைய மாயையில உன் ஸ்மரண கூட எனக்கு வராதப்பா. அந்த சமயத்துல ஏ பிரபோ நீ வந்து யமகிங்கரர்களை மிரட்டி என் பக்தன் பிச்சு விட பிச்சு அந்த போ அப்படின்னு மிரட்டி என்ன ஞாபகம் வச்சுக்கோ, என்னை குறிக்கோள் கண்டாய், நாம் அடித்து அவா என்னை பயமுறுத்தும் பொழுது நீ நாம் அடித்து அவளை பயமுறுத்திடு. அப்ப நான் உன்னை நினைக்க மாட்டேன், நான் உன்னை கூப்பிட மாட்டேன், நீ வந்து அவன் கூப்பிடுவான் என்ன நினைப்பான் அப்படின்னு காத்துன்றது ஏமாந்து போயிடாத, நீ ஏமாந்து போயிடப்படாது. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அதுக்கப்புறம் நீ வருத்தப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, நீ வருத்தப்படப்படாதுன்றதுக்காக இவ்வளவும் சொல்லி வைக்கிறது, உனக்கும் பிரயோஜனம் எனக்கும் பிரயோஜனம். அதனால ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன் எல்லையில் வாசல் குறுக சென்றால் எட்டி நமன் தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயமில்லை, மேனியும் சங்கமும் ஏந்தினானேன். சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லினேன், என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. இந்த வாழ்க்கை என்ன ஆகிறது, அப்படி குறுகின்றே போகிறதா அவன் நினைச்சிருக்க வாழ்க்கை அப்படி அகலமா போயிட்டு இருக்குன்னு. கடந்த நாட்கள் குறுகிறது ஒண்ணும், இப்ப இந்த காலத்தெல்லாம் இந்த டைம் கனெக்ட் பண்றதுக்குன்னு மண்ணு போட்டு ஒரு குடுவை மாதிரி வச்சிருப்பான். இப்படி வச்சோம்னா மண்ணு நேர அகலமா இருக்கும், இப்படி குறுகி இப்படி கிடுகிடுன்னு கீழே கொட்டிட்டு வரும். அதை வச்சு இந்த டைம் கால்குலேட் பண்ண பேர் மறந்து போயிடுது எனக்கு. சன்கிளாஸ், ஓகே, அது யாராவது தமிழ்ல பேர் சொல்ல மறந்து போச்சு எனக்கு. அப்படி திருப்பி வச்சோம்னா இவ்வளவு மண்ணு நன்றி நிறைய கொட்டி வச்சிருப்பா, ஆனா அது கொட்டுற இடம் பாருங்க குறுகிதான் இருக்கும். இப்படி குறுகி 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 கீழே விழுந்து அப்படியே நம்பிட்டு இருக்கும். கடைசியில பார்த்தா மேல நிறைய இருக்காம இருந்து பார்த்தா கட 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 கடன் கீழே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். இப்படி குறுகின்றே வரும். அந்த மாதிரி எல்லையில் வாசல் குறுக சென்றார். இந்த வாழ்க்கையானது குறுகின்றே வருது நமக்கு, ஜென்மாலேந்தே குறுக ஆரம்பிச்சுடுச்சு. நினைச்சிட்டு இருக்கோம் வளர்றோம், சரீரம் வளர்றது, ஆயுசு வயசு வளர்றது, ஆயுசு குறுகின்ற வளர்றது. இதுல பயப்படுறது ஒண்ணுமே கிடையாது, இது யதார்த்தம். யதார்த்தம் இதுதான், ஆயுசு குறுகின்ற வர்றது, அவ்வளவுதான். யாராவது சேவிச்சானா குருஜி அம்மா கேட்பா, நீ பிறந்த நாள் அப்படின்னா உடம்புக்கு எத்தனை வயசு அப்படின்னு. உடம்புக்கு தான் அங்க வயசு, ஆத்மாவுக்கு இல்லை. உடம்புக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சுன்றான். அது சில சிஷ்யா சில பக்தாள்லாம் சொல்லுவா, பிறந்த நாள்னா இப்பதான் பிறந்து 3 வருஷம் ஆச்சுன்றான். என்னடா கேட்டா, அப்பதான் குருவை பார்த்தேன், இப்பதான் நாமஜபம் வாங்கினா, அப்பதான் பிறந்தேன். அது வரைக்கும் கர்ம சம்பந்தத்தினாலே வந்த பிறப்பு, இப்பதான் குரு கிருப்பையினாலே வந்த ஜென்மா அப்படின்னு சொல்லுவான். சில பேர் அடியே போன் பண்ணுவா, குருஜி இன்னைக்கு எனக்கு 7வது பிறந்த நாள் அப்படின்னு, வயசு 75 இருக்கும், 7வது பிறந்த நாளா அப்படின்னு நான் கேட்டேன். உங்ககிட்ட உபன்யாசம் வாங்கி உபதேசம் வாங்கிட்டு 7 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் பிறந்த நாள், இப்பதான் பிறந்த நாள் அப்படின்னு. அவன் இன்னைக்கு உபதேசம் வாங்கிட்டாலும் அன்னைக்கு கணக்கு பண்ணிட்டு அன்னைக்கு போன் பண்ணுவான், 7 வருஷம் ஆயிடுது, 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப அது போல ஆழ்வா சொல்றாரு, இந்த ஆயுசு குடிகிட்டு வர்றதப்பா, எற்றி நமன் தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை. நீ நில்லு, என் பக்கத்துல வரப்படாது, என்ன பிடிக்கிறதுக்கு உனக்கு ரைஸ் கிடையாது, நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, நான் உனக்கு எதாவது கஷ்டம் கொடுத்தேனா, நீ எதுக்கு என்ன வந்து பிடிக்கிறா அப்படின்னா, யமதர்மராஜனுடைய கிங்கரர்கள் கிட்ட பேசவே முடியாது. அதா பாட்டுக்கு வந்து பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான், இன்கம் டாக்ஸ் ரைடு வரதா, நீ யாரு, என் வீட்டுக்கு இதுக்கு வந்து ரைடு வர, நான் தான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. அந்த மாதிரிதான் எற்றி நமன் தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை, நேமியும் சங்கமும் ஏந்தினானே. அழகா ஹே பிரபோ, சங்கு சக்கரம் வச்சிருக்க, ஹே பிரபோ சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லினேன். நல்ல அழகான வார்த்தை சொல்லலாம் போதே, நாக்குல சொல்றதுக்கு வரணும், எல்லா சமயத்தையும் வரும்னு தெரியா, பிராத்தி டெய்லி தூங்குறோம் இல்லையா, அப்ப ஒண்ணும் வர்றது இல்லையே, வந்தா பாக்யம் அவ்வளவுதான். எல்லாரும் அபய தீட்சிதர் மாதிரி பூமத்தங்காவை சாப்பிட்டுட்டு பித்தி பிடிக்கிறத வச்சுட்டு நம்ம எல்லாம் ஒழுங்காவே சிவஸ்தோத்திரம் சொல்றமான்னு பார்க்க முடியுமா, ஏற்கனவே பித்தனாத்தான் அழையணும். அதுல தனியா வேற பித்து பிடிச்சுவேன் அவசியம் இல்லை இல்லையா. அப்ப ஆழ்வார் சொல்றார், சொல்லலாம் போதே சொல்றதுக்கு நாக்கு இருக்கு. கிருஷ்ணா ராமா கோவிந்தா பத்மநாபா நாராயணா சொன்னா இது உன்னாமம்ன்ற ஒரு சிந்தனை இருக்கு, அது வேணும் இல்லையா. பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே. பீஷ்மர் என்ன நினைச்சு பாருங்க, அம்பு படுக்கையில படுத்திருந்துருக்காரு, அவ சகசிரநாமம் எப்படி வராம, ஒரு நாமமே வராது. நான் நினைச்சு நினைச்சு சகசிரநாமத்துக்கு எனக்கு படிக்கிறத விட அவருடைய அந்த பாவம், அவர் அந்த ஸ்திதியில இருந்தபோது சொன்னது. எனக்கு இன்னி வரைக்கும் சகசிரநாமம் உட்காந்து படிக்காம முதல்ல பீஷ்மர் தான் அவர் எப்படியா சொன்னிருக்கு, கிழவா இத்தனை உடம்புல உடம்பு முழுக்க அம்பு குத்தி இந்த பக்கம் வந்து அம்பு படுக்கையில படுத்துண்டு எப்படி வரைக்கும், அவ்வளவு அம்பு படுக்கையில படுத்துண்டு களைச்சி போய் உடம்பெல்லாம் புண்ணா போயாச்சு, அதுல விஸ்வம் விஷ்ணு உபசத்காரகன்னு தெளிவா சொல்றார், தெளிவா சொல்றார். இப்ப சாதாரண சகசிரநாமம் சொன்னா ஒரு 30 நிமிஷம் ஆகும் இல்லையா, சாதாரண ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம்னா 30 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் வச்சு பீஷ்மர் சொல்லியிருப்பாரு, அந்த சமயத்தை 20 நிமிஷம் கண்டினியூஸா பேச வருமா, ரொம்ப வயசானவர், ரொம்பவே வயசானவர். சரியா கண்ணனே தாத்தாவாயாச்சு, மகாபாரத யுத்தத்தின் பொழுது கிருஷ்ணனே தாத்தா, இவர் கிருஷ்ணனுக்கும் தாத்தா. அப்ப எப்படி இருப்பா, யோசனை பண்ணி பாருங்க, அர்ஜுனன் யுதிஷ்டனுக்கெல்லாம் தாத்தா, பெரிய தாத்தா அவர். அந்த வயசுல படிச்சுண்டு ஒரு சகசிரநாமம். எப்ப சகசிரநாமம் யாராவது சொல்றத கேட்டாலோ வாசிக்கிறதாலோ முதல்ல துக்கம் தான் நினைச்சாரு, எப்படி சொன்னாரு, எப்படி முடிஞ்சது இவரால், இப்ப என்ன ஒரு மனசு இருக்கணும், உடம்புல அந்த பலத்தை கூட்டிண்டு அந்த பலத்துல, அதை விட அதிசயம் பாகவதத்துல பீஷ்மஸ்துதி. சகசிரநாமத்துக்கு அப்புறம் தான் பீஷ்மஸ்துதி வருது, சகசிரநாமம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பீஷ்மஸ்துதி. ஆச்சரியமா இருக்கும், அந்த ஸ்திதியில கண்ணனை பார்த்து கண்கள் தெளிவா தெரிஞ்சுண்டு நாக்கு பெறண்டு அழகா சகசிரநாமத்தை சொல்லி முடிச்சுட்டு ஒரு பீஷ்மஸ்துதி அவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கார். காத்துட்டு இருக்கார் உத்தராயணம் வரணும், இதை வேற கண் கிளம்புறான், இவருக்கு தெரிஞ்சுடுத்து மானசிகமா பிரார்த்தனை பண்ணி கண்ணனை போக விடாம நிறுத்தி தன் பக்கத்துல கொண்டு வந்து இவ்வளவு நடக்குமா? தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி நாமஜபம் பண்ணி தபஸ் பண்ணி அம்பு படுக்கலை படுத்துட்டு தபஸ் பண்ணி துவாரகா போக கிளம்பினவன நிறுத்திட்டார். குந்தி சொன்னதுக்காக ஒண்ணு நிக்கல, குந்தி சொல்லி நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அவளுக்கு வீடுகள் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு, ஒண்ணு பாக்கி கிடையாது. பேரனை வரைக்கும் காப்பாத்தி கொடுத்துட்டான், கண்ணன் பரிசுத்த வரைக்கும் காப்பாத்தி கொடுத்துட்டு தானே கிளம்புறான். பீஷ்மருக்காக நின்றுட்டானோ, நின்னது மட்டும் இல்ல பக்கத்துல வந்து நிக்கிறான், இவ்வளவு தர்மங்களையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சகசிரநாமம், அதுக்கப்புறமா பீஷ்மஸ்துதி. சத்தியமா அந்த வயசுல எல்லாம் வாய தர கேட்டா கூட பதில் சொல்ல வராது, பிடிக்காது, வராதுன்னு ஒண்ணு பிடிக்காது ஒண்ணு, என்னத்தை பேசுறதுன்னா உடம்பு அவ்வளவு கிடைச்சு போயிடும். அதுல ஒரு சகஸ்திரநாமம் ஆழ்வா சொல்ற அந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட எதிர்பார்க்காத, சொல்லலாம் போதே அழகா சொல்லி வைக்கிற ஆமிடத்தே அப்படின்னு அது மாதிரி சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லினேன், சொல்லலாம் போதே இப்ப எனக்கு முடியறது நான் சொல்றேன் அவ்வளவுதான். சுவாமிக்கே பூஜை எப்படி பண்றோம், நமக்கு எப்ப முடியறது அப்பதானே பண்றோம், அவர் சௌகரியம் கேட்டா பண்றோம், அவர் சௌகரியம் கேட்டு என்னைக்காவது பூஜை பண்ணிருக்கோம் சொல்லுங்க, நம்ம சௌகரியத்துக்கு தான் பூஜை, டைமிங் நிவேதனம் எல்லாம் நம்ம சௌகரியம் தான், அவர் சௌகரியத்துக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. கோவில் அபிஷேகம் அர்ச்சனை அவர் சௌகரியத்துக்கா நம்ம சௌகரியத்துக்கா? சத்தியமா நம்ம சௌகரியம் நமக்கு வேண்டப்பட்ட நாள்கள் தான், நம்ம பிறந்த நாள் நம்ம கல்யாண நாள் இப்படிதானே, இல்லாட்டி பத்மநாபான உனக்கு இன்னைக்கு அர்ச்சனை பண்றேன் நீ சொல்லுன்னு இன்னைக்காக கேட்டிருப்போமா, இல்லாட்டி பிரபு உனக்கு இன்னைக்கு என்ன நிவேதனம் பண்ணட்டும் கேட்டிருப்போமா, நேற்று வெண்டைக்காய் பண்ணியாச்சு நாளைக்கு கத்திரிக்காய், நம்ம நாக்குக்கு ஏத்த மாதிரி நாளைக்கு கத்திரிக்காய், அது சுவாமியும் சாப்பிட்டு இருக்கா சமத்தா. இந்த சௌலபியம் லோகத்துல யாரு உண்டு சொல்லுங்க? பழம் கூட அந்த சமயத்துல என்ன பழம் நமக்கு பிடிக்குமோ அந்த பழத்தை வாங்கிதான் நிவேதனம் பண்ணுவோம், நமக்கு பிடிக்காத ஒரு பழத்தை வாங்கி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிடுவோம், சுவாமிக்கு அது ரொம்ப பிடிக்கிறது பண்ணிடுவோமா? நிச்சயமா கிடையாது. இன்னி வரைக்கும் நம்ம சௌகரியத்தை உத்தேசிச்சுதான் எல்லாம் பண்றோம், கோவில் போற டைம் கூட நம்ம சௌகரியத்தை உத்தேசிட்டு தான், பத்மநாப டைம் உத்தேசம் தான், அவர் 3:30 எழுந்துடுறாரு, நம்ம எல்லாம் 3:30 எழுந்துக்கிறோம், நமக்கு 6:30 நம்ம அவ்வளவு டைம் வச்சிருக்கோம், 6:30, 8:30, 10:30. அப்ப நம்முடைய ஏதா சௌகரியம் அப்படின்னு வந்த பிரகஸ்பதி எல்லாம் வந்தான்னா அவள் சாப்பாடு எதா சௌகரியம் அப்படின்னு, அந்த மாதிரி பத்மநாப நம்ம கிட்ட எதா சௌகரியம் அப்படின்னு அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு சௌலபியமா என்ன இருக்காள், அதனால ஆழ்வார் சொல்ற இப்ப எனக்கு சௌகரியப்படுறதுப்பா நாமஜபம் பண்ணி வைக்கிறேன், சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லினேன், என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும். என்ன குறிக்கொண்டு கோபா, என்ன ஞாபகம் வச்சுக்கோப்பா, நீ ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், அதனால என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியானே. நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ அழகா ஞாபகம் வச்சுக்கோ, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா விதுரவர் ஞாபகம் வச்சுட்டியோன்னு, பகவான் கிளம்புற சமயத்துல விதுரவன் நினைச்சுட்டேதான் போற, உத்தவர் சொல்ற விதுரா உங்களை நினைச்சுட்டுதான் சுவாமி வைகுந்தத்தை கிளம்பினா அப்படின்ற அவர் விதுரன் அப்படி சேத்ராவன் சுத்தி இருந்துக்க, பகவான் சொல்றான் விதுரனை தான் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்ற சொல்லிண்டே கிளம்புறான் சுவாமி, என்ன அகமொழித்து விட்ட, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போகலே. அப்ப எப்படி அந்த வித்ரன் நினைச்சாய், நீ யாரையும் நினைக்கல, அத்தனை பேரையும் விட்டுட்டு வித்ரன் நினைச்சிட்டு போனாய் அல்லவா, அதுபோலே என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியான். அந்த அல்லல் வேண்டாம்பா, அந்திம காலம் ஏற்கனவே ஜென்மாவே அல்லல், இதுல வேற எக்ஸ்ட்ரா ஒரு அல்லல் வேணுமா, போகும்போதா நிம்மதியா போக வேண்டாமா, இருக்கிறவா கூட எல்லாம் தான் அல்லல். அப்பயாவது நிம்மதியா அப்பாடா அக்கடான்னு கிளம்பலான்னு பார்த்தா அப்ப ஒரு மூணு ஜிம்முன்னு தலையில கொம்ப வச்சு நின்று நாக்கம் அடிச்சு நின்னா எப்படி இருக்கும்? அப்பாடா இதோட முடிஞ்சது இம்சைன்னா புதுசா ஒரு இம்சை கிளம்பிட்டு இருந்தான், எவ்வளவு கஷ்டம். அதனால அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ஒற்றை விடயனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே, முற்ற உலகுக்கெல்லாம் நீயே யாகி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ, அற்றது வானாள் இவர்க்கென் ஜென்னி அஞ்ச நமந்தமர் பற்றல் உற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும். ஆச்சரியமான சமம் இல்ல சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும்படியான சிவபெருமானும் பிரம்மதேவர் கூட உன்னுடைய பெருமையை அறிய முடியலன்னு அவாளே சொல்றாப்பா. நான் எந்த மூளைக்கு, முற்ற உலகெல்லாம் நீயேயாகி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ, எல்லா லோகமும் நீதான், ஓங்கார தத்துவம் நீதான், ஆதி மூலம் நீதான், முதல்வன் நீதான். அதனால ஹே பிரபோ வாய்ஸ் முடிஞ்சதுன்னு யமகிங்கரர்கள் வந்து என்ன பயமுறுத்துவாள்யா, அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும். இவ்வளவு பெரியவன் சர்வசக்தன் சிவபெருமான் பிரம்மதேவர் கூட சொல்ல முடியாத அளவுக்கு சர்வசக்தன், அப்பேற்பட்டவன், ஓம்கார சத்துவம், எல்லா லோகத்திலையும் நீ இருக்க, அதனால எல்லா இடத்திலையும் சுதந்திரமா சஞ்சாரம் பண்ணக்கூடிய பலம் உனக்குண்டு. இப்ப இந்திரலோகத்துல போய் டக்குன்னு யாராவது பாதாள லோகத்திற்குவான்னு நுழைஞ்சிட முடியாது. பாதாள லோகத்துல யார் வேணாலும் சகட்டுமேனிக்கு நுழைஞ்சிட முடியாது. அந்தந்த லோகத்துக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு. இப்ப எப்படி நம்ம லோகத்துல நம்ம ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறோம், வேற தேசத்துக்கு போறோம்னா பாஸ்போர்ட் வீசா அவளுடைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி இந்தந்த லோகத்திலே இவரவர்கள் தான் நுழைய முடியும்னு எல்லாம் இருக்கு. எல்லாரும் இஷ்டத்துக்கு நுழைஞ்சிட முடியாது. அந்த மாதிரி நுழையணும்னா பகவானா நுழைய முடியும். அதுக்கப்புறம் நாரதர் தான் 17-14 லோகத்திலையும் சௌக்கியமா எங்க வேணாலும் என்ட்ரி பாஸ் இல்லாமல் ஜாலியா சுத்திட்டு வந்த ஒரே ஆள் யாருன்னா நாரத மகரிஷி தான். அவர் தலையை வாங்கறதுக்கு யாருமே ட்ரை பண்ணல. இரண்ய கசிபோ கம்சனோ இவர் தான் குழப்பறார் அப்படின்னு அவர் தலையை வாங்க வேண்டியதானே, அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டியதானே. ஒரு பயனாலே அவர் ஒன்றும் பண்ண முடியலையா? ஏன்னா நாராயண நாமத்தை ஜபிக்கிறதுனாலே. அதனால ஆழ்வா சொல்றார், எல்லா லோகத்துக்கும் நீதான் நிர்வாகம் பண்ணக்கூடியவன். அதனால யமகிங்கரர்கள் என்ன பயமுறுத்துற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும். 17-14 லோகத்துல என்ன நடக்கிறதுன்னு அந்த க்ஷணம் உனக்கு லைவ் இல்லை. எங்களை மாதிரிலாம் அப்ப நடந்ததுலாம் கிடையாது. இப்ப நமக்கே டெக்னாலஜியில பார்த்தோம்னா அங்க நடக்கிற உடனே லைப்ரரியிலே பாக்குறோம் இல்லையா? எத்தனையோ விஷயங்கள், வைகுண்ட ஏகாதசி, நிறைய விஷயங்கள்லாம் டிவியில லைப்ரரியிலேவா அங்க நடக்கும்போது அதே க்ஷணம் நம்ம வீட்டுல உட்காந்து பாக்குறோம். அப்ப விஞ்ஞானத்தினால எவ்வளவு முடியும்னா, சுவாமியால முடியாத இருந்த இடத்துல இருந்து சஞ்சயம் உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு பகவத்கீதைய பார்த்து சொல்றாரு ஒன்னும் கிளீனா என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது அப்படின்னு. அப்ப முன்னாடி நடக்க போறதும் தெரியும், திவ்ய திருஷ்டின்னு சொல்றேன் இல்லையா, முன்னாடி என்ன நடக்க போறது அப்படின்னு தெரியறது. முன்னாடி நடந்ததும் தெரியறது, பின்னாடி நடக்க போகிறதும் அவளுக்கு தெரியறது. நேற்று கூட ஒரு விஷயம் படிச்சுட்டு இருந்தேன், ராஜ்ய மகாபிரிவா சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ராஜீவ்காந்தி இருந்தார் இல்லையா, அவருக்கு உயிர் காபத்துன்னு மகாபிரிவா தெரிஞ்சு தந்தி கொடுத்துருக்கார். ஆனா அது படிக்கல. நீ வர வேண்டாம், அக்னினாலே உனக்கு கந்தம் இருக்குன்னு அனுப்பிச்சிருக்கா பெரியவா. அந்த டெலிகிராமே அனுப்பியிருக்காவா? இன்னைக்கு கூட பேஸ்புக்ல பார்த்தேன். அவர் ராஜீவ்காந்தி போனதுக்கு அப்புறம் பேப்பர்ல கூட வந்துதான். பெரியவா தயவு செஞ்சு வராதிங்க, எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணுவோம், அப்படியே இல்லைன்னா கூட காஞ்சி மடத்துக்கு வந்துட்டு போங்கன்னு வரைக்கும் எழுதியிருக்க. இதுதானே கருணை, இதுதானே தெய்வத்தின் குரல், அதிசயம் அதான். சரி, எங்கேயோ மற்ற யுகத்தை விட்டுருவோம், கலியுகத்துல இப்ப சமீபம் தானே, எல்லாரும் 20 பசு மேடுதானே. அன்னைக்கு வராம இருந்திருந்தாருன்னா நிறைய மாறி இருக்கும். எழுதியிருக்கார் பெரியவா, சிலக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்க, என்ன அவசியம் சொல்லுங்க? அந்த உயிர் மேல ஒரு அக்கறை இருக்கிறதுனால தானே நீ வராதே அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருக்கா பெரியவா. அந்த ஆர்டிகள் வந்துருந்த நான் படிச்சுட்டு இருந்தேன், அசந்து போனேன். பெரியவாளுடைய அந்த காருண்யம். அப்ப இவளுக்கெல்லாம் தெரியறதுனா, அப்ப சுவாமி உனக்கு தெரியும் அற்றைக்கு நான் என்னைக்கு போக போறேன்னு உனக்கு தெரியும், அதனால அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும், அன்னைக்கு நீ வந்து என்னை காப்பாதனம் பா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அடுத்த பாசனம் சொல்றார், பைய அரவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உண்டியில் தோற்றினாய் நான்முகனை பைய மனுஷரை பொய்யஞ்சென்னி காலனையும் உடனே படைத்தாய். ஐய என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ஆச்சரியமா, பாம்பு மேல திருப்பார்கடல்ல படுத்துருக்கிறார் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி. உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை. அழகா, நீ திருப்பார்கடல்ல படுத்துருக்காய், லோகத்தை படைக்கிறதுக்காக பிரம்மாவை படைச்சாய். பிரம்மாவை படைச்ச உடனே இவாள்லாம் ஒழுங்கா இருப்பாளோ இருக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லி வைய மனுஷரை பொய்யென்றெண்ணி காலனையும் உடனே படைத்தாய். யமதர்மராஜனையும் உடனேயே படைச்சுட்டாய்ப்பா. ஐய இனி என்னை காக்க வேண்டும். அவன் யமதர்மராஜனை நீதானே படைச்சாய், அப்ப நீதானே அவனிடத்திலேருந்து என்னை காப்பாற்ற முடியும். அப்பா நீ திருப்பார்கடல் நாதன், க்ஷீராப்தி நாதன், க்ஷீரசாகர பன்னக சேனா, நீ அங்க படுத்துருக்காய். உன்னுடைய நாபி கமலத்துல பிரம்மாவை சிருஷ்டி பண்ணாய். பிரம்மாதான் எங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணார். நீயேதான் அத்தனை ஆச்சரியமா யமதர்மராஜனையும் சிருஷ்டிச்சாய். அதனால அப்பா நீதான் என்னை காப்பாற்ற, என்னை காப்பாத்த பிரம்மதேவனால முடியாது, யமதர்மனால முடியாது, அப்ப நீதானே காப்பாற்ற. இவா ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரெண்டு பேரோட சம்பந்தம் உண்டு, ஒன்னு பிரம்மதேவர் இன்னொன்னு யமதர்மராஜா. இவா ரெண்டு பேரோட எனக்கு சம்பந்தம் உண்டு, நித்திய சம்பந்தம் உன்னோட உண்டு. இப்ப இந்த ரெண்டு பேர் ஒருத்தர் படைச்சுட்டார், அவர் வேலையை முடிச்சுட்டார், இன்னொருத்தர் உசிர வாங்க காத்துன்னு இருக்கா. இப்ப நீ என்ன பண்ண போறாய், நீ என்ன பண்ணிட்டு இருக்காய், பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிருக்காய் என்ன காப்பாத்துறதுக்காக. சரியா, பார்க்கல்ல படுத்துட்டு இருக்கா மாதிரியே தான் ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கா. பெரியவா சொல்றா அரங்கத்தரவணை பள்ளியானேனா, நீ இங்க வந்து படுத்துட்டு இருக்கிறதுக்கு நல்ல இடம் ஜாலியா இருக்கு படுத்துக்கிறதுக்காக இல்லை, எங்களை ரட்சிக்கிறதுக்காகத்தான் வந்து படுத்துட்டு இருக்க. பத்மநாபரிங்க வந்து படுத்துட்டு இருக்கா அப்படின்னா குஜராத்ல இடம் இல்லாம துவாரகில் இடம் பத்தாமலாம் வந்து படுத்துட்டு இருக்க, இல்லாட்டி நான் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன் ஹாலிடேல வந்திருக்கேன் வந்திருக்காரா, கிடையாது. ரட்சிப்பதற்காகவே ரட்சகன் வந்து தானே படுத்துட்டு இருக்கான். தேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராடு தீரும் நோய் வினைகள் எல்லாம் அப்படின்றார் ஆழ்வார். அப்ப தன் சங்கல்பத்தினாலே ஜீவர்களுக்கு ரட்சணம் பண்றதுக்காக தானே வந்து படுத்துட்டு இருக்க. அப்ப இவ்வளவு தூரம் வந்து படுத்துட்டேன்னா என்ன காப்பாத்தணும், ஐய என்னை காக்க வேண்டும், ஐயா என்னை காப்பாதுப்பா, நீதான் என்னை காப்பாத்தணும். தன்னினவில்லை நமந்தமர்கள் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் மண்ணொடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமுமாகி நின்றாய். என்னலாம் போதே உன் நாமமெல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியாம். தன்னெனவில்லை அப்படின்னா தயை துளி கூட இல்லாதவாள். யமகிங்கர்களுக்கு தயை அப்படின்னா எங்க டிக்ஷனரில அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. அவளுக்கு தயை அப்படின்னா தெரியவே தெரியாதான். இப்ப கொஞ்சம் தயை காட்டு போனாங்க, புதுசா ஒரு வார்த்தை சொல்றான், அந்த வார்த்தை மட்டும் எனக்கு புரியலையே அப்படின்றான். நரகலோகத்துல ஒவ்வொருத்தரையா போட்டு நல்லா வருத்த எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காள். தயை காட்டுங்கோஹோ பிரபோ தயா சாகரா அப்படின்னா சாகரா புரியுது, இது தயைனா என்ன? உடனே அவள் பெரிய ஒரு மீட்டிங் எல்லாம் போடுறாள். அவளோட சூப்பர்வைசர் மேனேஜர் அடுத்த லெவல் வரைக்கும் எல்லாம் கேட்டா, எனக்கும் தெரியல நானும் கேட்டு சொல்றேன், நீ பாட்டு கண்டினியூ பண்ணு நான் கேட்டு சொல்றேன், இதுக்காக எதையும் நிறுத்தாதேன்னு சொல்லி கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்காளாம். யமதர்மராஜன் கிட்ட போய் நிக்கிறாளாம், பிரபோ தயைனா என்ன, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது விட்டுடுங்க அப்படின்னு விட்டாளா. உங்களுக்கு அது அனாவசியம், உங்க சிலபஸ் கிடையாதுன்னு, உங்க சிலபஸ்ல தயை கிடையாது அப்படின்னு. உடனே அவள் லைனா வந்து சொல்லலாம், தயை நம்ம சிலபஸ்ல கிடையாதா, நம்ம லோகத்துக்கு தயை கிடையாது, நம்ம லோகத்துல தயைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு சொல்லிட்டா எப்படி, பைசா வந்து டாலர்ல அமெரிக்கன் டாலர் இங்க யூஸ் ஆகாதுன்னு. அந்த மாதிரி தயைன்ற வார்த்தை யமதர்மராஜனுடைய சம்யமினி பட்டணத்துல யூஸ் ஆகாது, தயையில இங்க யூஸ் ஆகும். ஏன்னா தயா சாகரா கருணா சாகரா காரே கருணை ராமானுசா எல்லாம் இங்க பிரயோஜனப்படும், அங்க ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தன்னனவில்லை நமன் தமர்கள் சால கொடுமைகள் செய்யா நிற்ப. லிஸ்ட் போட்டு கொடுமை, அடிச்சாச்சா அரை மணி நேரம் அடிச்சாச்சா, அடுத்து நீ வா நீ அடி ஒன் டைம் ஓவர் அப்படின்னு ஒவ்வொருத்தையா கூப்பிட்டு அடிக்க வச்சு, செம்பினால் இயன்ற பாவையை பாவி தழுவன முழிவதற்கு அஞ்சு. இதே மாதிரி திருமங்கையாளரோட 10 பாசனம் உண்டு, அது இதோட மோசம். இதுவா கொஞ்சம் டீசெண்டா டிப்ளமேட்டிக்கா வாசல் வரைக்கும் சொல்லிட்டு இருக்க, உள்ள போகல. அதுல போனோம்னா நரக வேதனை அழகா வர்ணிக்கிறார். செம்பினால் என்ற பாவையை பாவி தழுவன மொழிவதற்கு அஞ்சி. விதவிதமா ஸ்ரீ சம்போகத்தை ஓடி வரவர். அப்ப நரகலோகம் போனா சக்கச்சவையில் ஒரு ஸ்ரீ அவ்வளவு அழகா இருக்காளாம், வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்காளாம். ரம்பா மேனக்க ஊரசி திரோத்தம் எல்லாம் தோத்து போயிடுறாளாம். போ கட்டி கூட உனக்கு தான் காத்துட்டு இருக்கா வா அப்படின்னு போய் கட்டிண்டா நன்னா பழுக்க காய்ச்சின செம்பு சிலை காப்பர்ல பண்ண தாமிரத்துல ஒரு அழகா ஒரு ஸ்திரீய பண்ணி நன்னா பழுக்க பழுக்க காய்ச்சி வச்சவே இருக்கா. போய் கட்டிண்டா எப்படி இருக்கும் அவ்வளவுதான். செம்பினால் என்ற பாவையை பாவி தழுவன மொழிவதற்கு அஞ்சு. அதுக்கு பயந்து வந்துட்டேன்பா அப்படின்ற திருமங்கை மன்னர் சொல்லல நல்ல வேலை நான். அப்புறம் யார் பக்கத்துல நிக்க தைரியம் வராது, யாராவது பக்கத்துல கூட ஒதுங்கி போயிடுவோம், அம்பே வேண்டாண்டா சுவாமி அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், சால கொடுமைகள் செய்யா நிற்ப, விதவிதமான கொடுமைகள் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காளாம். மண்ணோடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமும் ஆகி நின்றார். பஞ்சபூத ஸ்வரூபனா இருக்கார். சத்தியம் அப்படின்றோம் இல்லையா, சத்தியஸ்ய சத்தியம் திரிசத்திய நேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹா. தேவர்கள்லாம் கண்ணன் இடத்துல அப்படிதானே வந்து சரணாகதி பண்ற, சத்தியஸ்ய சத்தியம் ரிதசத்திய நேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹா அப்படின்னு. அந்த மாதிரி ஏ பிரபு பஞ்சபூதத்துக்குள் இருக்கிற சத்தியம் நீ, அதனுடைய தன்மையா இருக்கிறது நீ தான். இப்ப ஜலத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குன்னா அதற்குரிய அந்த குணாதிசயங்கள் பகவானாலே உண்டாகிறது. அக்னிக்குன்னு ஒரு சுவாவம் இருக்கு அப்படின்னா அது அவனாலே உண்டாக, நம்மளா உருவாக்கினதில்லை. இதெல்லாம் இது சுவாமியே டிசைன் பண்ணி இதுக்கு இன்னென்ன தன்மை, சப்தம் ஸ்பர்ஷம் தான் வாயுவுக்கு, அது கண்ண பார்க்க முடியறதில்லை. ரூபத்தோட சேர்ந்தவுடனே அக்னி ஆயிடுறது, அதோட ரசம் சேர்ந்த உடனே ஜலம் ஆகிறது, அதோட கொஞ்சம் கந்தத்தை போட்ட உடனே பூமி ஆகிறது. அந்த காம்பினேஷன் அழகா வச்சிருக்காரு சுவாமி. சப்தத்தை கொண்டு ஸ்பர்ஷத்தை போட்டு அதுலேருந்து ஒரு காத்தை கொண்டார், சப்தஸ்பர்ஷத்தோட கொஞ்சம் ரூபத்தை போட்டு அக்னி ஆக்குறார், அது கூட ரசத்தை போட்டு ரசந்திர அந்த குணத்தை போட்டு இந்த ரசத்தை சாப்பிடும்போது கூட நினைச்சுக்கணும் சரியா. சப்தஸ்பர்ஷ ரூப ரசத்தை போட்டு ஜலம் ஆக்குறா, கூட கொஞ்சம் ஸ்மெல்ல ஆட் பண்ணி பூமி ஆக்கிடுறார். ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொன்னா எடுத்தா திரும்பி ஆகாசம் ஆயிடுறது. எல்லாத்தையும் எடுத்தாலும் மிச்சம் அவன் இருக்கான். இதெல்லாம் ஒரு காலத்துல இல்லாம போயிடும், இந்த பூமி இல்லாம போயிடும், ஆகாசம் இல்லாம போயிடும். பிரளயத்துல ஒண்ணுமே கிடையாது. மகா பிரளயத்துல மார்கண்டேயர் ஆளிலே கண்ணனை பார்க்கிறாரோன்னு அந்த ஆளிலே அந்த ஆலமரம் பூமியில நிக்கிறது கிடையாது. அப்ப கூட பிரளய ஜலத்தை அது பாதிப்பு நின்று இருக்கு. தண்ணியில எங்கேயா ஆலமரம் நின்று பார்க்க முடியுமா? பார்க்கணுமா? பிரளயத்துல பார்க்கணும். பிரளயத்துல தான் பார்க்க முடியும். வேற எப்பயும் நீங்க வந்து தண்ணீர் ஆலமரம் நிக்கிறத பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிரபோ மற்றும் ஆகாசமுமாகி நின்றாய், என்னெல்லாம் போதே உன் நாமம் எல்லாம் எண்ணினேன். இந்த மனசுக்கு சிந்தனா சக்தின்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப அழகான ஒரு சக்தி தெரியுமா? நம்ம யூஸ் பண்றதில்லை, இல்லாட்டி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் பண்றதில்லைன்ற ஒண்ணு, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு ஒண்ணு. யூஸ் பண்றதில்லைன்னா பகவத் விஷயத்துல நமக்கு வேண்டியதான நல்ல விஷயங்களை ஸ்மரிக்கிறது இல்லை, அதனால யூஸ் பண்றது இல்லை, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாததெல்லாம் யோசனை பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அழகா இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்றதே இல்லை. அவ்வளவுதான், ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அவா திட்டினா இவா திட்டினா அன்னைக்கு நம்ம சொல்ல ஒரே யோசனை ஓடிண்டே இருக்குன்றோம் இல்லையா, அது மனசனுடைய சுபாவம். இது மனசனுடைய தன்மை, இந்த மாற்றமே கிடையாது. இதை வந்து நீங்க இதெல்லாம் சரியெல்லாம் பண்ண முடியாது. இது எதை திங்க் பண்றதுன்னு வேணா மாற்றி விடலாம். இது எந்த சிந்தனை பண்ணலாம்னு பண்ணலாம். அது ஏகாகிர சிந்தனையில போயிடுச்சுன்னா தியானம். அதுக்காக நம்ம துக்கத்தை ஏகாகிர சிந்தனை அது பேர் தியானம் இல்லை. ஏகாகிர சிந்தனைன்னா பகவத் விஷயத்துல நானும் ஒரே விஷயத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா தியானத்துல தான் இருக்கேன். ஆத்துல ஒரே துக்கம் ஒரே கஷ்டம். அது தியானம் ஆகாது. தியானம் அப்படின்னா மனசு அப்படியே லயப்பட்டு மனசுன்ற ஒன்னே தெரியாது. எத்தனையோ இன்னைக்கும் நிறைய ஜீவன் முக்தர்கள்லாம் அடியன் பார்த்துருக்கேன். எப்பொழுதும் அப்படி தியானத்தை இருப்பார். அப்ப அதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா ஒரு தாட் ரெண்டு தாட் வந்தா பெரிய விஷயம். ஹோல் டேல மனுஷாலோட பழகுவா, சாப்பிடுவா, நடப்பா, தூங்குவா, எல்லாம் பண்ணுவான். ஆனா அப்படி கிறிஸ்டல் கிளியர் நினைச்சு பாருங்க, ஒரு தாட் ரெண்டு தாட் நம்ம ஒரு நிமிஷத்துல எவ்வளவு தாட் வருது, ஒரு ஆயிரம் எண்ணங்கள். அப்படி ஒரு கிளீன் ஸ்லேட் அப்படியே இருக்கும். அவ தாட் ப்ராசஸ் விவேகானந்தர்லாம் அப்படிதான் இருந்தோம். சாந்தானந்தபுரி மகாராஜன் அவெல்லாம் தாட் ப்ராசஸே கிடையாது, நம்மள தாட் ப்ராசஸ் பண்ணாங்க, ப்ராசஸே கிடையாது, அப்புறம் தான் தாட் ப்ராசஸ். அந்த ஒரு நம்ம நம்மளால யோசிக்காம இருக்க முடியுமா சொல்லுங்க, யோசிக்காம இருக்கணும் தூங்கிட்டோம்னு அர்த்தம். அவ்வளவுதான், நிறைய இடங்களை போய் யாரோ தியானம் பண்றாளேன்னு பார்த்தா தூங்கிட்டான்னு அர்த்தம். குரட்ட வளர்ந்து வந்தா தெரிஞ்சுக்கணும், தெரியாது உட்காந்துருக்காரு நன்னா தூங்கிடுவான். அப்பா ஆஹா எவ்வளவு நல்லா இருந்ததுன்னா சுகமா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கா இருக்கும். தியானம் அப்படியே ஒரே முகமாக நம்மாழ்வார் மாதிரி 16 வருஷ கால பரியந்தம் ரமண மகரிஷி மகாபிரிவா அவ்வளவு அவபாடு அப்படியே இருந்துட்டே இருந்தா. விவேகானந்தா, விவேகானந்தா பாருல, இன்னைக்கு போய் நீங்க நின்னாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அந்த அலை அடிக்கிற சப்தமும் சுத்தி வர அந்த பாறையும், அதுக்கு நடுவில் விவேகானந்த பாறையில நிக்கிறது கொஞ்சம் கூட்டம்லாம் இருக்கிறதால தைரியமா இருக்கு. அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது, தனி ஒருத்தரா நீஞ்சிண்டு போய் அந்த விவேகானந்த பாறையில உட்கார்ந்துருக்காரு. அந்த சப்தத்துக்கு நடுவில் தியானம் பண்ணார், ராப்பகலா அந்த ஜலம் வந்து அப்படி மேல அடிக்கிறது, அப்படியே அந்த ஈரம் சொட்ட சொட்ட உட்கார்ந்துட்டு தியானம் பண்றார். அதுக்கப்புறமா தான் ராமகிருஷ்ணமக் எல்லாமே ஆரம்பம். அந்த தியானம் விவேகானந்தருக்கு சித்தி அடைஞ்சடம்னு சொன்னா அது ஒரு இடம், இன்னைக்கு அங்க போனோம்னா அதுக்கு ஒரு தனி பலம் இருக்கத்தான் செய்யறது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பத்தனாச்சரியம் சுனாமியில கூட அந்த அங்க இருந்தவாளுக்கு ஒண்ணுமே ஆகல. விவேகானந்தர் அழகா சொல்லுவா, அவரு ஒரு கதை உண்டு. விவேகானந்தர் ஒரு படகோட்டிக்கிட்ட கேட்கிறாரா, என்ன கொண்டு அந்த கடையில விட்டுறா, இந்த பாறை பாறையில விடு, அதெல்லாம் விடமாட்டேன், பைசா கொடுத்தாதாங்க கிட்ட பைசா இல்லைன்னு சார், இல்ல விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர் எப்படி நீச்சல் அடிச்சுன்னு போயிட்டாரான். கடைசியில அப்புறம் விவேகானந்தர்லாம் போயாச்சு, ஒரு வயசாயிடுத்து ரொம்ப அப்படி இழுத்துட்டு கிடக்கிறாராம். அப்ப பார்த்தா அப்ப பார்த்தா அவர் மண்ணு தண்ணி, மண்ணு தண்ணி, பாறை மண்ணு தண்ணி, இதையே சொல்லியிருந்தார். இப்ப யாருக்கும் புரியலையா, கூட இருந்த வாழ்க்கெல்லாம். உடனே அந்த ஃப்ரெண்ட் இவரோட அந்த படகோட்டியோட ஃப்ரெண்டை கூட்டுன்னு வந்தாங்க. ஏ இன்னுமாடா நீ ஞாபகம் வச்சிருக்காய் அவரை அப்படின்னா, கடனா அவரை கொண்டு விடலையே, அவர் எவ்வளவு பெரிய மகாத்மா, அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேனே. அவர் போயிட்டு வந்த பிறகு அவர் மரியாதையெல்லாம் தெரிஞ்சுதான், அணி நான் கொண்டு விடாம போயிட்டேனே, அந்த பாறையில கொண்டு விட்டு இருப்பாங்க. அதனால டெய்லி அந்த மண்ணை கொஞ்சம் வாயில போட்டுப்பாங்க. விவேகானந்தர் எந்த இடத்துல போனா அந்த இடத்துல மண் எடுத்து வாயில போட்டுப்பாங்க, அந்த தண்ணியை கொஞ்சம் குடிப்பாரான். கடைசியில் அந்த மண்ணு பாறை தண்ணி, மண்ணு பாறை தண்ணி, மண்ணு பாறை தண்ணி சொல்லிட்டே உசுர விட்டாரான். அப்படி ஒரு தியானம் அவருக்கு. விவேகானந்தர் நினைச்சு 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 இப்படி ஒரு தியானம் எப்படிலாம் இருந்திருக்கா பாருங்க. பெரியவா ஆழ்வார் சொல்றார், என் மனசு நிறைய எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, அந்த என்னெல்லாம் போதே உன் நாமம் எல்லாம் எண்ணிக்கொண்டேன். அழகா நிறைய உன் நாமத்தை நினைச்சு வச்சுட்டேன், மாதவா, கேசவா, வைகுந்தா, பத்மநாபா, கோவிந்தா, கிருஷ்ணா, பாண்டுரங்கா, குருவாயூரப்பா. அப்படி சொல்லும் பொழுது நாமத்தோட சம்பந்தப்பட்ட பகவானுடைய ரூபம் தெரியறது இல்லையா, அதனால என்னெல்லாம் போதே உன் நாமம் எல்லாம் எண்ணிக்கொண்டேன். எவ்வளவு முடியுமோ எண்ணின்றேன்பா, என்னை குறிக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும். நீ அழகா என்ன நினைச்சுண்டு நான் உன்னை நினைக்கணும்னு நீ என்ன அப்ப நினைச்சுக்கோ சரியா. என்னெல்லாம் போதே நான் உன் நாமம் எல்லாம் எண்ணினேன், என்னை குறிக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும். ஆச்சரியமா என்றது ஒன்று உண்டு, நிறைய பேர் இப்படி 10 கவுண்ட் 15 கவுண்ட் அப்படின்னு அந்த மாதிரி நாமச்சனெல்லாம் கூட என்ன எண்ணின் இருக்கேன், நீ என்ன நினைச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. என்னெல்லாம் போதே உன் நாமம் எல்லாம் எண்ணினேன், என்னை குறிக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும். அரங்கத்து அரவணை பள்ளியானை செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்மானே, எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே ஏழுலகும் உடையாய் என்னப்பா, வஞ்ச உருவின் நமன் தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும்போது அஞ்சலமென்று என்னை காக்க வேண்டும். அரங்கத்து அரவணை பள்ளியானே. நேற்று ரீகாப் தான் ஒரு மணி நேரத்தில் நான் முடிச்சிருக்கேன், ஆனால் ஒரு ரீகாப் சொல்லும் போது புதுசு புதுசாக விஷயங்கள், அது வந்து அது ஒரு அனுபவம், விதவிதமான அனுபவங்கள் சுவாமி கொடுக்கிறார். செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ற உத்தமமான சொற்கள், செஞ்சொல்னா செம்மையான சொல், உத்தமமான வார்த்தைகள் கொண்டது தான் வேதம். அதில் கெட்ட வார்த்தையே கிடையாது வேதத்தில், தேவையில்லாத வார்த்தையே கிடையாது. அதனால தான் அதனுடைய எந்த விஷயம் சொன்னாலும் சுத்தமா இருக்கு. உலகத்தை அப்படியே தான் ஒன்று எடுக்க முடியுமா சொல்லுங்க, ஒன்லி பாசிட்டிவ் சவுண்ட், வேதத்துல ஒன்லி பாசிட்டிவ் சவுண்ட், ஆச்சரியம். அந்த சப்தத்துக்கு அத்தனை பலம் உண்டாதான். ஆழ்வார் சார் செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ற, அதெல்லாம் மறைச்சு மறைச்சு மறை அப்படின்னு பேரு தமிழ்ல, எல்லாத்தையும் மறைச்சு நேரடியா ஆழ்வார்கள் பாசுற மாதிரி சொல்றது இல்லையா, மறைச்சு மறைச்சு சொல்றதுனாலே மறை அப்படின்னு பேர். தமிழ் மறை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, அதான் மறை மறைச்சு சொல்றதா, இலைமறை காய்மறை காய்மறையா சொல்லுவோம் இல்லையா, நேரடியா விஷயத்த சொல்றது இல்லையா, நேதி 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 இது இல்லை ஆனா அது இல்லாம எதுவும் இல்லை, கொஞ்சம் குழப்பறதுன்னு அர்த்தம் வச்சுக்கோங்களேன். மறைச்சு மறைச்சு சொல்றதான் செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகன். அந்த தேவம் கொண்டாடக்கூடிய தேவர்கள்னா இந்த 30 கோடி தேவர்களை பத்தி எந்த இடத்திலுமே ஆழ்வார்கள் நிறைய இடங்கள்ல தேவர்கள்னு சொன்னான்னா நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள், பரமபதத்தை வாழக்கூடிய பகவானோடவே இருந்துண்டு நித்திய கைங்கரியம் பண்றவாளை பத்தி தேவர்கள்னு சொல்லுவோம். சில சில இடங்கள்ல மட்டும்தான் முக்காவாசி தேவர்கள் பேரெல்லாம் வாசிடுவா, தேவர்கள்னு பொத்தாம் பொதுவா சொல்ல மாட்டான். அப்படி அழகா வேதம் சொல்லும்படியான அதை அனுபவிக்கும்படியான தேவர்கள் நாயகனே எம்மானே, அவர்களுக்கெல்லாம் நாயகன் தெய்வ நாயகன்னே ஒரு திரியதேசத்துல சுவாமியுடைய பெயர், தெய்வநாயகன் தேவநாதன் இப்படிதான் சுவாமியோட பெயர் உண்டு. செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்மானே, எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே. எஞ்சலில் அப்படின்னா தகட்டுறது இல்லையா குறையறது இல்லையா, எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு அறிவிச்சாலும் குறையறதே இல்லையா. இப்போ டம்ளர் ஜலம் இருக்குன்னா குடிச்சோம்னா குறையுமோன்னு பத்மநாபர் நீங்க எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்காரு, குறைஞ்சா போயிட்டா சாதாரணமா பல பேர் பார்க்க பார்க்க கண்ணச்சில் படும், கண்ணச்சில் பட 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 அந்த அழகு வனப்பெல்லாம் வலிவு வனப்பெல்லாம் அப்படி குறைஞ்சுண்டு வரும். அதெல்லாம் குழந்தைகள்லாம் உடனே வெளில கொண்டுற மாட்டான். இன்னைக்கும் வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தா 4 மாசம் வரைக்கும் குழந்தைகள் வெளில கொண்டே வர மாட்டான், கிராமங்கள்ல பிரசூதி கிரகத்தை விட்டே வெளில கொண்ட மாட்டான். அதான் பிள்ளை பெற்ற ஸ்திரீகள் இருக்க அந்த ரூமை விட்டே வெளில வராது குழந்தை. இப்பெல்லாம் நம்ம எல்லாம் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு வெளில போயிட்டோம். இன்னைக்கு கிராமங்கள்ல போனோம்னா 4 மாசம் வரைக்கும் அந்த கர்ப்ப குழந்தை பெற்றவளும் அந்த குழந்தையும் அந்த அறையை விட்டு கூட வெளில வரமாட்டான். பிரசூதி கிரகம்னே அதுக்கு பெயர். 4 மாசம் கழிச்சு முதல்ல சந்திர தரிசனம் தான் குழந்தையை காட்டுவா, ஏன்னா அதுக்கு கண்ணு பூசுமா. அதனால நல்ல பௌர்ணமியை காட்டுவா, அப்புறமா கொஞ்சம் இளங்காலை வெளிச்சத்தை காட்டுவா, கொஞ்சம் கொஞ்சமா வெளில கொண்டு வருவா. அதற்கு அந்த குழந்தைய ரொம்ப வேண்டப்பட்ட மட்டும்தான் அதுக்குள்ளே உள்ளே ஆடி விட மாட்டா, வெள்ளையும் ஐசிட்டு வர மாட்டான். அந்த மாதிரி மனுஷாவை பார்க்க பார்க்க கண்ணச்சில்லாம் பட்டுடும். ஆனா பத்மநாபரோ குருவா இருப்பனோ ஸ்ரீரங்கம் ரங்கநாதனோ பாண்டுரங்கனோ இன்னும் இன்னும் அழகு கூடுறதே ஒழிய குறையறது இல்லையே. நிறைய பேர் வந்து பாக்குறதுனால பத்மநாபர் டயர்டா ஆகிட்டார். நம்மள டெய்லி 50 பேர் வந்து பாக்குறாங்க, ரொம்ப டயர்டா இருக்கும், எனக்கு வேண்டாம் போதும், ஐ நீட் சம் ரெஸ்ட் அப்படின்னு. பத்மநாபர் எத்தனை பேர் கூடு ஜாஸ்தி வந்து பார்க்கலாம், அத்தனை கேத்துல நல்லா அழகு கூடிண்டே போகிறது. பக்தர்கள் வர 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 சுவாமிக்கு அழகு கூடிண்டே இருக்கு. சிவரா விட்டுருவோம், குருவாயிரம் படி தூண்டு குஞ்சலம் தானே அது, இன்னும் குழந்தை தான், ஆனா சைஸ் வச்சு குழந்தை வச்சுக்கல நம்ம யாரும் வச்சுக்கோங்க, குருவாயிரம் குஞ்சலம் தானே. பத்மநாபர் குழந்தை தாமரை வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கு, என்ன பண்றது தெரியாது, தாமரை வந்து ஸ்டைலா வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கு. உத்தரத்துல தொங்கிட்டு இருக்கு போல, யாரும் விளையாட்டு காட்டுறா போலும், இந்த குழந்தைகளுக்கு தொட்டில் மேல அப்படி விளையாட்டு காட்டேன் அப்படி பார்த்துட்டு இருக்கும் தெரியுமா. அந்த குழந்தை எப்படி தேனேன்னு கிடக்கிற அத்தனை பேர் வர 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 குஷி ஆகிறதோன்னு நன்னா கவனிச்சு பாருங்க. குழந்தைகள் அதை கொஞ்சமா அனுபவிக்கிற நிறைய பேர் இருந்தா அதுக்கு ஒரே குஷியா தான் இருக்கும். பார்த்து யாராவது பந்துக்கள்லாம் வந்துட்டு போறோம்னா போகாதீங்க ஒண்ணு, குழந்தை குழந்தை தான் போகாதேன்னு, குழந்தை மட்டும்தான் போகாதேன்னு சொல்லுவோம். ஆத்மார்த்தமா சொல்லு, அது ஒண்ணு இருக்கணும், மத்தவாள் ஒரு ஃபார்மாலிட்டி அப்படியே போகணுமா அரேன்னு சொன்னாலே எத்தனை நாள் இருப்பேன் முதல் கேள்வியே, எத்தனை நாள் இருக்க போயிருந்தா முதல் கேள்வியே கேட்போம் பந்துக்கள் எடுத்த. குழந்தைகள் ரொம்ப ஆத்மார்த்தம், அவ்வளவு சிரேஷ்டமா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற எவ்வளவு ஒண்ணு ரசிச்சாலும் நீ குறையறதில்லைப்பா, எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே அமுது ராணி ஆறாவது அமுதே அப்படின்னு அமுது அபாரான் மனசுக்கு இடம் தரும்படியான நாமாமிருதம் ரூபாமிருதம். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் எல்லாம் மதுரம். கோபி மதுரா காவோ மதுரா யஷ்டிர் மதுரா சுஷ்டிர் மதுரம் எல்லாம் மதுரம். அந்த மாதிரி என்னுடைய இன்னமுதே ஏழுலகும் உடையாய் என்னப்பா, என்னுடைய தகப்பனே என்னுடைய சுவாமியே எனக்கு உபகாரம் பண்ணக்கூடியவனே ஏழுலகம் உடையவனே என்னப்பா, வஞ்ச உருவின் நமன் தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது இந்த யமராஜனுடைய கிங்கர்கள்லாம் கண்ணுக்கு தெரியாம வருவாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு வர்றது கிடையாது. வஞ்ச உரு யார் போகிறாளோ அவ கண்ணுக்கு மட்டும் பிரத்யட்சமா காட்சி கொடுப்பான். வஞ்ச உருவின் நமன் தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது அப்படியே மேல வந்து பிடுங்கிறாளாம், நம்மளை அப்படியே இழுக்கிறாளாம், வலிந்து வலிமையோட பிடிச்சு இழுத்து நாலு அடி அடிச்சாவது அங்க போய் ஆரம்பிக்கிறது இல்லையா துன்பம், இங்கேயே ஆரம்பிச்சுடுறதான், இங்கேந்தே ஆரம்பிக்கிறான். வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது அஞ்சையேல் என்னை காப்பாற்றும், அஞ்சலம் என்று என்னை காக்க வேண்டும். கவலைப்படாதே பசங்களை விடுங்க. நீர் யார் அப்படின்னா, நான் இவனுடைய யஜமானன். நீங்க சொன்னா நான் இங்கேயே கேட்கணும், எங்க யஜமானன் சொல்லியிருக்கா, உங்க யஜமானுக்கும் நான் யஜமான், வேணா உங்க யஜமான போய் கேளு அப்படின்னு அனுப்பிடுவா. அந்த மாதிரி அஞ்சலம் என்று என்னை காக்க வேண்டும். அஞ்சல் இந்த அபாண்டவி அஸ்திரம் வந்து தகிக்கிறது பாருங்க, பரிசுத்த மகாராஜனை அஸ்வத்தாமன் விட்டு அஸ்திரம் தகிக்கிறது சரியா விதிப்படி அப்ப உசுறு போகணும். யமகிங்களை வந்து நின்று இருக்கா, யமகிங்களை வந்து இழுத்துட்டு போலான்னு வந்திருக்கா. அப்பதான் சுவாமி கையில கதையை வச்சு வேகமா சுத்தி அந்த அஸ்திரத்தை அழிச்சு யமகிங்களிடம் சுவாமியை காப்பா குழந்தைய காப்பாத்துறான். யமகிங்களை பத்தி பேச்சு வரல, ஆனா உயிர் போகிற சிதி வந்துடும், எனக்குகள் வந்துடுவாங்க, அது ரூல். அப்படிதான் அவருக்கு அந்த மாதிரிதான் பாஸ் கொடுத்துருக்கார் சுவாமி. ஆழ்வா சொல்றார், அவ வஞ்ச உருவின் நமன் தமர்கள், வா எந்த ரூபத்துல வந்தாலும் வந்து உயிரெடுப்பா, அந்த சமயத்துல அஞ்சலம் என்று என்னை காக்கவன். அஞ்சாதே பயப்படாதே வருந்தாதே மா சுச்ச சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என் ஒருத்தன் மட்டும் பிடிச்சுக்கோ, நான் உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே பயப்படாதே. வஞ்ச உருவின் நமந்தமர்கள், அவ வந்து என்னை பிடிக்கும்பொழுது அஞ்சலமென்று என்னை காக்க வேண்டும். பயப்படாதேன்னு காப்பாற்ற வேண்டாமா, நீதானே காப்பாத்தனம். வேற யார் இருக்கா எனக்கு சொல்லு பார்க்கலாம். அரங்கத்து அரவணை பள்ளியான வேதங்கள் கொண்டாடும்படியான ஆச்சரியமான தேவர்களுடைய தலைவனே, என்னுடைய நாயகனே, என்னுடைய இன்னமுதே, ஏழுலகுக்கும் பதியே, என் அப்பா. மாறு வேஷத்துல வந்து யமனுடைய கிங்கரர்கள் படுத்துற சமயத்துல அஞ்சலமென்று என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியான. அஞ்சேல் காப்பாத்தணும், நீதான் காப்பாத்தணும், உன்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும். ஒருத்தர் இழுத்துட்டு கிடக்குறா அப்படின்னா இப்ப கண்ணில் ஒரு மிரட்சி எல்லாம் வரும், இப்படி ஏதோ வளருவ நாக்கெல்லாம் குளரும், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்ப என்ன ஆகும்னா, அவ அந்த யமகிங்கர்களை பார்த்து பயந்து நடுங்கி வளர்ற உளரல் அது. அதுக்காக எப்ப வளர்னாலும் யமகிங்கர் வந்து நினைச்சு வர்றாரு, எல்லாருக்கும் கிடையாது. எமக்கிங்களை பார்க்காம போனவர்கள்லாம் உண்டு, எனக்கு தெரியும். எமக்கிங்களை பார்க்காம போனவா பல பேர் உண்டு. நீங்க எல்லாம் பார்க்க போறது இல்லை வச்சுக்கோங்க, அதனால தைரியமா சொல்லிட்டு இருக்கேன், இல்லாட்டி தைரியமா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்க பாக்கறதுனால நான் அதுக்கு உபன்யாசம் பண்ணணும், நீங்களே பார்த்து பேர இத வேற கஷ்டப்பட்டு ஒரு அத்தியானம் பண்ணி இப்படிலாம் இருக்கும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கணும். இருக்கிற வாழ்க்கையே இம்சையா இருக்கு, இதுலயே சொப்பனத்தை புதுசு புதுசா எதிரான பார்த்துட்டு பயமா இருக்கு. இதுல வேற எக்ஸ்ட்ராவா ஆரல் பிளேவர் மாதிரி பர்மிங் ஃபயர் மாதிரி எண்ணெயை விட்டு பாக்கிற மாதிரி பாக்கிறது வாய்ப்பு இல்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக சொல்லி வைக்கிறேன். இவ்வளவுதான். அந்த யமகங்கரர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது அஞ்சலம் என்று என்னை காக்க வேண்டும். அரங்கத்து அரவணை பள்ளியான அஞ்சேலு நீ காப்பாற்ற. செய்ய பகவான் ஆழ்வா நமக்காக பிரார்த்திக்கிறார். அவருக்கு என்ன பல்லாண்டு பாடினவருக்கு ஏதாவது உண்டோ, பொண்ணை வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, விட்டுருவாரா, பொண்ணு விட்டுருவாளா, இவரே விட்டால் ரங்கமன்னார் ரங்கமன்னாரே விட்டால் ஆண்டாள் விட்டுருவாளா? பாவி மனுஷா, உன்ன நம்பி என்ன கொடுத்தா இப்படி பண்றியே, ஓய் எங்க அப்பா மோட்சம் கொடு அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டான். அதனால அவர் வெளியில்லை. ஆனா ஆழ்வார் கொண்டு பகவான் நமக்கு சொல்லிக் கொடுக்க இந்த மாதிரி இப்ப பிரார்த்தனை பண்ணி வச்சுடு. அப்போதைக்கு இப்போதே நீ பிரார்த்தனை பண்ண, அந்த காலத்துல நான் உன்னை ஸ்மரிக்கிறேன். ஆழ்வார்கள் நமக்காக பாடினர், நம்ம நலனுக்காக. ஐயோ இந்த ஜீவர்கள் அப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி தன்னை பாவிச்சுண்டு அப்படி ஒரு பாசுரம். அடுத்த பாசுரம் சொல்றார், நான் ஏதும் உன் மாயம் ஒன்று அறியேன், நமன் தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்று மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். வானே வானவர் தங்கள் ஈசா மதுரை பிறந்த மாமாயனே, ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. நான் ஏதும் உன் மாயம் ஒன்று அறியேன், உன்னோட மாயம் ஒண்ணு கூட எனக்கு தெரியல. இனி வரைக்கும் இந்த பகவானுடைய மாயையை புரிஞ்சின்றவா யாருமே கிடையாது. இதனுடைய திவ்யமான சக்தி நாரதர் எல்லாமே தோத்து போறாரோ, யாருமே இவ்வளவுதான் அறுதிட்டு சொல்ல முடியல. மாயை அப்படின்னா ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் உடையவன் இப்படிதான் வியாக்கியானம் பண்றார். இந்த பகவானுடைய சேட்டன்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதிசயமான காரியங்கள் அது மாய, அதான் மாயைன்றார். எது எப்படி நடக்கிறது நமக்கு புரியாம இருக்கு பாருங்க. இந்த மாயைனா பயமுறுத்துறது இல்ல, இது பகவானுடைய ஒரு தெய்வீக சக்தி. இத்தனை காலங்கள் மாறுறது, மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, நம்ம காலங்கள் வரதை பார்த்து நம்ம கணிச்சு வச்சு இது மார்கழி மாசம், இது குளிர்காலம், இது கோடைக்காலம், இது மழைக்காலம், இப்படி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே ஒழிய நம்ம யாரும் உருவாக்கல. இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, ரொம்ப அழகா இருக்கு. நல்லா வெயில் காலம், அதுக்கப்புறமா சாதுர்மாசியம், இப்படி மாத்தி 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 அழகா வரும். அப்புறம் பார்த்தா ஒரு குளிர்காலம். சோ இந்த இது இருக்க பாருங்க, இந்த சீதோஷ்ணம், இது இந்தந்த காலத்துக்கு அப்புறம் இப்படி வரணும் நம்ம டிசைன் பண்ணல, சுவாமியே தெரிஞ்சு டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம், ஆண் சரீரம் இப்படி, பெண் சரீரம் இப்படி, இந்த வயசு வரைக்கும் சரீரத்தினுடைய பாவம் இப்படி, இதுக்கப்புறம் சரீரத்தினுடைய பாவம் இப்படி, ஒரு ஸ்திதி வரைக்கும் வளர்றது, அதுக்கப்புறம் அஸ்தித்வம், முதல்ல உற்பத்தி அப்புறம் விருத்தி அப்புறம் அஸ்தித்வம் அப்புறம் க்ஷீணம் அப்புறம் விநாசம். இது அஞ்சு விதமான ப்ராசஸ், முதல்ல உற்பத்தி ஆகிறது கர்ப்பத்தில், அதுக்கப்புறம் விருத்தி வளர்ந்துட்டே வர ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளரும், உறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளரும், அப்புறம் அஸ்தித்வம் அந்த ஸ்டேஜ்லயே கொஞ்ச நாள் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் க்ஷீணம் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணம் ஆகிறது, அப்புறம் விநாசம் இல்லாம போகிறது. மரம் செடி கொடி எல்லாமே இப்படிதான், இது வந்து இப்படி ருட்டீன், எல்லா விலங்குகளுக்கும் இப்படிதான். ஒரு சிறி வரைக்கும் அது சிங்கம் ராஜாவாக, அப்புறம் கரெக்ட் சிங்கமாகும், அப்புறம் இல்லாம போகும், இதே மாதிரிதான். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகவான் பண்ணிட்டு இருக்கான். தன்னை காட்டிக்காம தான் எங்கே இது பண்றோம் எப்படி பண்றோம்னு சொல்லாதபடி எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆனா எப்படி பண்றான்னு யாருக்கும் தெரியல. இந்த ப்ராசஸ் மட்டும் நடந்துட்டே இருக்கு பல கோடி வருஷமா. அதே மகாபிரளயம் வர்றது, எல்லாம் இல்லாம போயிடுறது, சுவாமி எல்லா ஜீவர்களையும் உள்ளுக்குள்ள முழுங்கி வச்சுட்டார் பத்திரமா வயிற்றுக்குள்ள, திருப்பிய சிருஷ்டிக்கிறார், திருப்பி அதே உலகம் அதே சந்திரன் சூரியன் எல்லாம் கரெக்டா அழகா சிருஷ்டிச்சு, அப்புறம் ஒரு மனு, அப்புறம் அவனுக்கு ஒரு வைஃப், அப்புறம் குழந்தைகள், அப்புறம் நாய், பூனை, ஒவ்வொன்றத்துக்கா பிரம்மதேவர் சொல்லி கொடுத்து ரொட்டீனா போர் அடிக்காம பண்ணிட்டு இருக்கார். அவர் பாட்டுக்கு இத்தனை விஷயங்கள் எத்தனை, இன்னும் கூட மனுஷர்களால கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள் உண்டு. இன்னைக்கு ஒரு மிஸ்ட்ரி தான் டெத் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. பெரிய பெரிய வாழ்க்கெல்லாம் கூட புரியறது கிடையாது, எத்தனை எத்தனை விஞ்ஞானம் படிச்ச வாழ்க்கை முடியாது, ஞானிகள் மட்டும்தான் இந்த மிஸ்ட்ரியை புரிஞ்சு வச்சுருக்கா எப்படி டிராவல் ஆகிறது அப்படின்றது ஓரளவுக்கு சில பேர் சொல்றோமே ஒழிய ஞானிகள் பூரணமா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனாலதான் இந்த தேதிக்கு இந்த சமயத்துல நான் சமாதி அடைய போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பெரியவாழ்லாம் கிளம்புறேன். கரெக்டா சொல்ல பீஷ்மர் சொல்ல உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருக்கே அப்படின்னு, எத்தனையோ பேர் ராகவேந்திரர்லாம் இன்னைக்கு நான் சமாதியில உட்கார போறேன், இத்தனை வருஷம் சமாதியில இருப்பேன் அப்படின்னு மத்வாச்சாரியா சொல்லிட்டு கிளம்புறாரு. ஜம்முடு பத்ரி போறேன் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறார். அந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள், காஞ்சி மகாபிரிவா, ரமண மகர்ஷி, அவள்லாம் அப்படி தெரிஞ்சுட்டே இருக்கா. ஆச்சரியம், சுவாமி ராமானுஜர் இன்னைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டே கிளம்புறேன். எத்தனையோ மகாத்மாக்கள், எவ்வளவோ பேர், ஆச்சரியமாக. அப்ப அவளுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. ஆழ்வார் சொல்றாள், உன்னுடைய மாயை எனக்கு தெரியல. உன்மாயம் நான் ஏதும் உன்மாயம் ஒன்று அறிய, மாயம் அவ்வளவு பெருசா, அதுல ஏதானும் 1% கூட எனக்கு தெரியாது. பத்மநாபிட்ட 1,50,000 கோடி இருந்து யாருக்காவது தெரியுமா? கொடுத்த திருவிதாங்கூர் ராஜவம்சத்துக்கே தெரியுமான்னு தெரியாது. அவளே கணக்கு பண்ணாம எதோ கொடுத்துட்டா. அதை கணக்கு பண்ணா 1,50,000 கோடி இருக்கும் அப்படின்னு அவளுக்கே தெரியாது. நிலவரம் எவ்வளவு இருக்கு, இனி எத்தனை அறை இருக்கோ தெரியாது. இவ ஒரு 7 அறையை பார்த்துட்டு அதே பேசிட்டு இருக்கா. உள்ள எங்கெல்லாம் அறை வச்சிருக்காரோ தெரியாது. திருவனந்தபுரம் கீழே ஃபுல்லா பாதாள அறையா வச்சிருக்காரோ என்னமோ, யாருக்கு தெரியும். முக்காவாசி இந்த கோட்டையெல்லாம் இருக்குன்னா, கோட்டையெல்லாம் கட்டுறான்னா முக்காவாசி நிறைய கஜானாலாம் கோட்டைக்குள்ளதான் பதிச்சு வைப்பா. அவ வீட்டை தோண்டறப்பா அதான் கஷ்டம். ஒவ்வொரு வீட்டுக்கு எல்லாம் கூட நிலவரம் இருக்கும். அப்படி நிறைய ஊர்களில் நான் பார்த்திருக்கேன், சில வீடுகள்லேருந்து கோவிலுக்கு உள்ள போகிறதுக்கு சுரங்க பாதையெல்லாம் உண்டு. இப்ப கூட நான் ஒரு திவ்ய தேசம் போயிருந்தேன். அப்ப அந்த ஊர்ல இருக்கவா இது எங்க காத்திரையும் இப்படி கோவில் போற வழி இருக்குன்னு காமிச்சேன். நான் சொல்ல மாட்டேன் எந்த ஊருன்னு, எந்த ஊரு எங்க போகுதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் நிறைய இடங்கள்ல உண்டு, அது ரொம்ப முக்கியமே இல்லை. ஹிருதயத்துக்குள்ள இருக்க குகைக்குள்ள நுழைங்க, ஹிருதய குகைக்குள்ள நுழைங்க. உள்ளுக்குள்ள ஒரு பாதாள குகை உள்ளு ஒழிஞ்சின்னு இருக்கு, அதுக்குள்ள ஒரு பெரிய நீங்காத செல்லம் நிறைஞ்சிருக்கு. அப்ப அந்த மாதிரி நிறைய உண்டா. ஆழ்வார் சொல்றார், நான் ஏதும் உன்மாயம் ஒன்று அறிய நமன் தமர் பற்றி நலிந்திட்டு. இந்த மாயை யாராலையும் புரிஞ்சிக்க முடியறதில்லை. தெய்வீயேஷா குணமயி மமமாயா துரத்தியா. பகவானே கீதரை சொல்றான், என் மாயெல்லாம் கஷ்டம்பா, தொண்டடி புடி ஆழ்வார் தேவதேவி கிட்ட மாட்டிப்பா அப்படின்னு யாரும் நினைக்கல. ரத்னாகரன் வால்மீகியா மாறுவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க. திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வாராய் பாசுரம் சொல்லுவார் சத்தியம் அவரே நினைக்கலாம். அப்புறம் தானே எடுத்துவா நினைக்கிறதுக்கு. ஸ்ரீரோலன் வந்து கண்ணேமணியே முத்தே அழகன் பொம்பளை வரணிச்சுன்றதெல்லாம், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்துன்னு சொல்லுவான்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப இதுதான் பெரிய மாயை. லீலாசுகர் பில்வமங்கலர் சிந்தாமணி வேசியே கதின்னு கடந்தவர். அவர் லீலாசுகராய் கிருஷ்ண கர்ணாமிரதம் பாடுவார்னு யாருமே நினைக்கல, யாருமே நினைச்சு கூட பார்க்கல. அதே மாதிரி நரஹரி சோனார் பாண்டரங்கன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவர், அவரை பாண்டன் இப்படி இழுப்பான் அவரே கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அதனால ஏதும் மாயம் நான் ஏதும் உன்மாயம் ஒன்று அறிய நமன் தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்று மோதும் போது, நமன் தமர் பற்றி நலிந்திட்டுவா அப்படி பிடிச்சி இழுப்பாளா சரீரத்தை விட்டு. உள்ளுக்குள்ள ஒரு சூக்ம சரீரம் உண்டு, இது ஸ்தூல தேகம். இந்த உள்ளுக்குற சூக்ம தேகத்தோட ஜீவன் பிடிச்சி வா வெல்ல அப்படின்னு இழுப்பாளாம். நம்ம கையிலேயே விரல பிடிச்சா அப்படி வலிக்குமோ அதுவே வலிக்கும்னா, அது உள்ளுக்குள்ள இருக்கிற சூக்ம தேகத்தை இழுக்கும் போது வலிக்கும். சூக்ம தேகத்தை இழுத்துட்டு வெளில வந்து ரெடிமேடா ஒரு சரீரம் வச்சிருப்பார், யாதனா சரீரம்னு அதுக்கு பெயர். சொர்க்கலோகத்துக்கு போறோம்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சரீரம் உண்டு. வைகுந்த லோகத்துக்கு போறோம்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சரீரம் உண்டு. துந்துகாரி, அதனால துந்துகாரிலாம் சங்கச்சக்கர கதாபத்மபாணியா போனான் அப்படின்னு காண கிடைக்கிற அஜாமயனும் பகவான போல சாரூபிய முக்தி, பகவான மாதிரியே நீலமேக சாமணமான ரூபம், செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், சங்கனிவாயோட ஒன்னே ஒன்று வக்ஷஸ்தலத்து தாயார் இருக்க மாட்டான். மற்றபடி அப்படியே சாரூபிய முக்தி, அப்படியே ஜெயவஜாலாம் அப்படிதான் இருக்க சுவாமி மாதிரி தானே இருக்கா. அந்த மாதிரி முக்தி அடைஞ்சார்கள் அப்படின்னு. அந்த மாதிரி யாதனா சரீரம் நரகலோகத்துல போய் நரக வேதனை அனுபவிக்கிறதுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சரீரம். கொசு கடிச்சா கூட யானை மிதிச்சா மாதிரி வலிக்கும். இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டாம். அவ்வளவு பயங்கரமான, அதாவது கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்குனே விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சரீரம். இந்த உடம்புலே நம்மள அப்படி இழுத்து போ, அந்த உடம்புல அப்படி தள்ளுவாளோ, இதுலேருந்து இழுத்து அதுல போ, அதான் ஆழ்வார் நமந்தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்று அடி போ, உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ. அப்பயும் இந்த ஆத்மா இல்லை, எனக்கு என்னோட உடம்பு அதுதான், நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு இந்த உடம்ப பிடிக்க ட்ரை பண்ணுமா. இந்த உடம்பு உனக்கு கிடையாது, முடிஞ்சாச்சு போ, உன் பீரியட் எல்லாம் முடிஞ்சாச்சு, அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப பெருசா உடம்பு மேல அக்கறையோ, நன்னா இருக்கும்போது அக்கறை கிடையாது உடம்புல, அதை யூஸ் பண்ணிக்கிறது அக்கறை கிடையாது, இஷ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா. அப்ப திரும்பி இந்த ஆத்மா ஓடி வருமா இங்க வந்து பிடிச்சிக்கிறதுக்கு பா அப்படின்னு திரும்பி பிடிச்சி இதுல நுழை. அது இல்ல இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ், அதுலயே நுழைஞ்சு இனிமே ஒழுங்கா ஏர் உள்ள உள்ள ஏறு மேல ஏறு 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 ஏறு. இந்த மாடல்லாம் விரட்டுவா தெரியுமா, அந்த மாதிரி இந்த ஊனே புகே என்று மோதும் போது, அடிச்சு விரட்டி மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். கேட்டாலே நினைப்பு வர மாட்டேங்குது, இதை கேட்டாலே நினைவு தப்பி போற மாதிரி இருக்கு. அதனால ஆழ்வாசல் அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அந்த மாதிரி சிட்டியில யாரால் நினைக்க முடியும் சொல்லுங்க? இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறோம் அப்படின்னும் பொழுது துக்கமா இருக்கும். இந்த சரீரத்தில் ஒன்றும் பெரிய ஆனந்தத்தையோ பெரிய சுகத்தையோ அனுபவிக்கிற, ஆனாலும் இது மேல ஒரு பற்றுதல், இதுல வாழ்ந்துட்டோமே அப்படின்னு. இந்த ட்ரெயினை விட்டு இறங்கும் போது பர்த்தவி ஆசையோடு ஒரு பார்வை பார்ப்போம், ஒரு ராசி படுத்துட்டு அந்த தலையாணி அந்த கம்பளி அதில் ஒரு ஆசையா பார்த்துட்டு அழகா அப்படி உட்காந்து கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு அப்படி கிளம்புவோம். இல்லாட்டி இந்த ஆவிட்டு ரிட்டையர் ஆகிற மாதிரி அப்படி சேரில் அப்படி உட்காந்துட்டு பாவமா இருக்கு. இது மாதிரி பெரிய விஷயம் மாதிரி துரத்துறான்னா கிளம்பி வர வேண்டியது போதுண்டா சாமின்னு அதை ஆசையா உட்காந்து அப்படி சேரலாம் தலைவி பார்த்துட்டு. இந்த வீட்டை விற்கிறான்னா வீடு நான் பார்த்து பார்த்து கட்டினா பார்க்காம இப்படி வீட்டை கட்ட முடியும்? இதை வேற பார்த்து பார்த்து நான் வீட்டை கட்டினேன். யானும் ஒரு சொல்லி வசனம் பேசிட்டு இது எதுக்குமே ஒரு ஒரு விலையே கிடையாது. ஒரு அபிமானத்தினாலே இது மேல ஒரு பாசம் நம்ம பிடிச்ச அது இந்த வீடு நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அது வேலை போறதா? அது ரொம்ப சௌக்கியமா இருக்கும். பாடா அடுத்து வர வேலை ஒட்டடிச்சா போதும், இவாதான் ஒழுங்கா ஒட்டடடிக்கல, அடுத்து யாரா வந்தா ஒட்டடடிச்சா போதும், அப்படிதான் நடிக்க போதும். அதுக்கு என்ன அச்சேதனம் தானே? பெண் பிள்ளை சொல்ற மாதிரி நான் போனா நான் ஊராட போறது ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதானே. முதல் புழிக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன. அதனால நமக்கு தான் ஒரு அபிமானம், அந்த வீடு நான் அப்படி விடுவேன். அதெல்லாம் செங்கல் மணல் ஜல்லி, எவ்வளவுதானே. இதுக்கு மேல வேற என்ன இருக்கு சொல்லணும்? எல்லாமே எவ்வளவுதானே. சுவாமி தவிர எது நிரந்தரம் இல்லை இல்லையா? ஊரா இருக்கட்டும், அம்மாவோட கர்ப்பத்துல 10 மாசம் இருந்தோம், ஐயோ அம்மாவோட கர்ப்பத்துல வெள்ள வரணும் வருத்தமாப்பட்டும், ஜீவன் வருத்தப்படுறதா, திரும்பி பிறக்கவே வேண்டாம் வருத்தப்படுறதே ஒழிய ஒன்றும் வருத்தம் இல்லை. இவ்வளவுதான். ஸ்கூல் லீவுனா சந்தோஷமாக ஓடி, ஐயோ ஸ்கூல் லீவு தானே வருத்தமாப்படுறது குழந்தைகள், 2 நாள் லீவ் அவாடான் ஓடி வரும். ஐயோ 2 நாள் லீவு விட்டுவிட்டாலே நான் ஸ்கூல்ல ஏற்கனவே ஏதான ஒரு குழந்தை சொல்லி கேட்டிருக்கலாம், நீங்க யாராவது இருந்திருக்கலாம், ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான். ஆனா அது பற்றுதலாம். அதான் ஆழ்வார் சொல்ற ஊனே புகே என்று மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். வானே வானவர் தங்கள் ஈசா, வானத்தில் இருக்கக்கூடியவனே, வானவத்தா இருக்கக்கூடிய தேவர்களுடைய ஈசனே, வானே வானவர் தங்கள் ஈசா, மதுரை பிறந்த மாமாயனே, மதுரையில தன்னதானே பிறப்பிச்சின்ற மாமாயன். எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நீ மாமாயன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு வந்தவன். யாருக்குமே தெரியாது இவன் தேவக்கு வசுதேவருக்கு பிறக்க போறான். ஓரளவுக்கு ரிஷிகள் தேவர்களுக்கெல்லாம் தெரியும், ஆனா அவளுக்கு கூட கண்ணன் நந்தகோபுர யசோதர வீட்டுக்கு அன்னைக்கு ராத்திரி போறான்னு தெரியாது. அதான் அதிசயம், அதுதான் அதிசயம். கண்ணன் பிறந்துட்டான் உடனே எல்லாரும் அப்ப இந்திரன் எல்லாம் கேட்டு இருக்கான் பிரம்மதேவரை பார்த்து, சுவாமி பிறந்துட்டார், இப்ப இந்த குழந்தை ஆயிட்டா, இப்ப அழுவாரே, கம்சன் வருவானே, இப்ப சுவாமி இப்பயே கம்சன் அழிச்சிருவாரா அப்படின்னா கேட்டு டிஸ்கஷன் ஓடிந்துச்சு. பிரம்மதேவர் சொன்னார், நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லப்பா, அவர் என்ன பண்ணுவாரு தெரியாது. சரி அனுபவத்துல சொல்றேன், குள்ளனா வந்தார், கேட்டது 3 அடி, அளந்த 3 அடி வேற. மோகினியா வருவார் நானே எதிர்பார்க்கல, அதெல்லாம் விடு, பூமி என்னடா பண்ணான்னு யோசிக்க மூக்குலயே பண்ணி குட்டியா குதிச்சார். இவரை நம்பி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ, அவ்வளவுதான். இவர் என்ன பண்ண போறார் நமக்கு இன்னி வரைக்கும் புரியுதா? பத்மநாபர் விஷயம் தான் புரியறதா? 1,00,000 கோடி விஷயம் ஜட்ஜுக்கும் புரியல, யாருக்கும் இல்லை, பத்மநாபர் மட்டும் தான் புரிஞ்சிருக்கு என்ன பண்ண போறாரு. அதனால மாமாயர் அதுக்குள்ள பார்த்தார் பகவான் வந்து வசதியோட சொன்னா கொண்டு போய் கோகுலத்தை விட்டுருது. உடனே எல்லா டக்கும் கோகுலத்தை, கோகுலத்தை யாரு இருக்கு? அப்பதான் கோகுலத்தையே அவ பாக்குறா. அது வரைக்கும் கோகுலத்தை யாரும் கவனிக்கவே இல்லை. கோகுலமா இந்த ராசியில இப்பவேதா இவ்வளவு சீக்கிரம் போனோமா? அச்சுச்சோவா பெண்ணு கமசனுடைய அட்டகாசம் முடியலையா? இந்த நேர கம்சன் முடிஞ்சான், நான் போய் முதல்ல அவன் முன்னாடி நிக்க போறேன் அப்படின்னா, அஜய்யோ இன்னும் முடியலையா, கம்சனை இப்ப அதை அழிக்க போறது இல்லையா, நான் போகலப்பா அப்படி பயந்து ஒடுங்கி நின்றுட்டான். அத்தனை பயமா கம்சனிடத்துல இந்திரனுக்கெல்லாம். அதனால பெரிய மாமாயன் என்ன பண்ண போறான்னு தெரியல. பிரம்மதேவர் குழந்தைகள்லாம் ஒழிச்சு வச்சுட்டான், இவனே குழந்தைகளா மாறிட்டான் மாமாயன். இந்திரன் பிருந்தாவனத்தை அழிக்கிறேன்னு சொல்லி மழையை கொத்தினான், கொடையை தூக்கி நின்றுட்டான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன ஆயிட்டு போறது பாக்கலாம் அப்படின்னு பார்த்தான். 7 நாள் மழையை கொட்டலாம்னு கொத்தி நான் ஒண்ணுமே, மலைக்கும் ஒன்னாகல, மலைக்கு இழந்தவாளுக்கும் ஒன்னாகல, கடைசியில மழை கொட்டின இந்திரனுக்கு தான் அவமானமாய் கீழே வந்து பகவானத்தை சேவிச்சுட்டான். அதனால ரொம்ப அழகா சொல்ற, மதுரை பிறந்த மாமாயனே என் ஆனால் நீ என்னை காக்கவே. அதுலயும் பகவான் பிருந்தாவனத்திலே மதுரை போய் திரும்பி பிருந்தாவனம் வந்துருவானதான் எல்லாரும் நினைச்சா. இந்திரன் சந்திரன் பிரம்மதேவர் உட்பட ஆத்தானா பேரும். அப்ப கோபிகள் எல்லாம் பாவம் தானே, யசோதெல்லாம் பாவம் தானே, இவாளே அப்படிதான் நினைச்சான். அப்புறம் வரல, அவன் வரவேன்னு சொல்லிட்டு போனான், வரவே இல்லை, திரும்பி வரவே இல்லை. கண்ணன் திரும்பி பிருந்தாவனத்துக்கு அவன் சொன்ன வாக்க கண்ணன் பொய்யன் ப்ரூவ் ஆயிடுச்சு. வருவேன்னு சொன்னான்னு வரவே இல்லையே, பிரத்யக்ஷமா வரல, ஆனா பல விதமா வந்தா அது வேற விஷயம். பிரத்யக்ஷமா போயிட்டு வரலையான்னு மாமா என் மதுரை போயிட்டான்னு, சரி வருவான் வருவான்னு பார்த்தா மதுரை திடீர் ஒரு நாள் பார்த்தா துவாரகா போயிட்டான்றான். இப்பெல்லாம் பார்த்தா மதுரையாவது பக்கத்து ஏன் துவாரகாவுக்கு போனான், நம்ம ஊரை விட்டு இருக்கான், புதுசா ஒரு ஊர் அது துவாரகா, அது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ஊர், ஏன்னா ரிக்ளைம்ட் லேண்ட், சமுத்திரத்திலேருந்து வாங்கின ஒரு தேசம், அது வரைக்கும் மேப்ல துவாரகா கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி துவாரகா மேப்ல கிடையாது, நன்னா ஞாபகம் இப்படி சொன்னாலும் அவங்களுக்கு புரியும். மேப்ல துவாரகான்னு ஒரு பிரதேசமே கிடையாது. திடீர்னு பார்த்தா கடலுக்கு ஒரு புதுசா ஒரு தீவு வந்துருது, கேட்டா துவாரகா இவனே பேர் வச்சுட்டான், இவனே ராஜான்னுட்டான், யாரும் உள்ள நுழைய முடியல, யாருக்கும் இன்விடேஷன் கூட கொடுக்கல, புதுசா ராஜ்யம் நிர்மாணம் பண்ணிருக்கேன், நீங்க எல்லாம் வாங்கோ, நீங்க தான் கிரகப்பிரவேசம் சொல்லணுமோன்னு ஒண்ணும் சொல்லல. ராத்திரியோட ராத்திரியா ஜனங்களை கடத்தி கொண்டு அங்கே வச்சுட்டான், எல்லா ஜனங்களும் பாக்குற இந்த ஊர் அண்ணா இருக்கு, நம்ம ஊர் மாதிரி இல்லையே, இது பேர் துவாரகா, ஏண்டா நாங்கள்லாம் ஒண்ணு தாத்த ஒருத்தர் சொல்றா, ஏண்டா நாங்கெல்லாம் பல வருஷமா மதுரா வாசிகள், நீ பாடுக்கு திடீர்னு துவாரகா ஊர் பேர் தெரியாத இடத்துல கொண்டு வந்து சமுதிர நடுவில் ஒரு ஊரை கொண்டு வந்து வச்சிருக்க, நான் அப்புறம் அனுப்பேன் அப்படின்னா என்ன இருங்கோ அப்படின்னா இருக்கேன்னு. எங்க தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தாலாம் வாழ்ந்த ஊர் எங்க சொந்த ஊரு, இனிமேல் சொந்த ஊரு வந்த ஊரு வாழ்ந்த ஊரு போற ஊர் எல்லாம் ஒரே ஊர் தான், துவாரகா தான் தான். சரி துவாரகா வந்துட்டு பல பேர் யாராவது நீங்க யார் மதுரா வாசி இல்ல இல்ல துவாரகா வாசி, அவன் மறந்து போயிட்டான், மதுரா வாசினே சொல்லி பழக்கப்பட்டவா, துவாரகா வாசியும் தன்ன வாசின்றாள். ஒருத்தருக்கும் சொல்ல ஒரு ராத்திரியில துவாரகை நிர்மாணம் பண்ணா ஒரே ராத்திரிக்குள்ள அத்தனை பேர் மாயையில கொண்டு போயிட்டான். திடீர்னு அவன் பாட்டுக்கு ராஜ்யம் தேவர்கள்லாம் ஆகாசத்திலேயும் பாத்துக்க, என்னாச்சு பூமி நடுவில் திடீர்னு சமுதிரத்திலேருந்து ஒரு தீவு வருது, கடகடன் விடிய விடிய நடக்குது, யாருக்கிட்டையும் சொல்லல, யாருக்குமே தெரியாது. விஸ்வகர்மா மயன் வாழ்லாம் வந்தா கடகடகன்னு சிருஷ்டி பண்ணிட்டா, சந்திரன் பார்த்துருக்கு புதுசா ஊர் இருக்கு, யார் ஊரு பேர் என்ன ஊர் என்ன எல்லாம் கேட்கிறான். சில குழந்தைகள் எல்லாம் கேட்கறது எந்த ஊரப்பா எனக்கே தெரியல, இருடி ராத்திரி தூங்கிட்டு ஒரு ஊர் முடிச்ச வேற ஊர்ல இருக்கும். அப்பா நம்ம ஊர் நகர்ந்து போயிடுச்சா, தெருளடி ஊர் போச்சா, நம்ம போனோமா எங்க போனோம் தெருளடி இருடி சும்மா இருடி. அப்புறம் கண்ணன் வந்து சொல்றான், கவலைப்படாதீங்க நல்ல ஊருக்கு தான் வந்திருக்கு, ஏண்டா இந்த ஊர் பேர் என்னடா துவாரகா, நாங்க இதுக்கு கேள்விப்பட்டதே இல்லையடா, இப்படி ஒரு ஊர் இருக்கிறத எங்க தாத்தா பாட்டி மாமா மாமி கொள்ளு தாத்தா வரைக்கும் சொன்னது இல்லையே, ஏதோ அயோத்தியா கேள்விப்பட்டிருக்கோம், மித்திலா அவன் தெரிஞ்சு ஒரு அவ்வளவுதானே, மித்திலா கேள்விப்பட்டிருக்கோம், இவ்வளவுதான் தான் எங்களுக்கு தெரியும், அக்கம் பக்கத்துல ஊரே இல்ல போல இருக்கிற ஒரு ஊரும் கிடையாது, ஏன்டா எங்க ஆத்திராவசத்துக்கு போன அங்கேயும் போகப்படாது, எல்லாம் எங்க ஊர் அவ்வளவுதான் கடத்தி கொண்டு வச்சுட்டான், அக்கம் பக்கத்துல வா பேசுறதுக்கு கூட வேற ஊர் கிடையாது. சரி இந்த ஊர்ல போச்சு அடுத்த ஊர் போறேன்னு சொல்லவும் முடியாது, இவனா கிட பண்ணால் ஒழிய துவாரகை விட்டு வெளில போகவே முடியாது, அப்படி ஒரு ஊர்ல கொண்டு வச்சுட்டான் மாமாய. அவன் யாருக்கும் துவாரகை பத்தி யோசிக்காத விஷயம் எழுதிக்கிட்டு ஒரு ராத்திரியில கடத்தி கொண்டு நல்லா இருக்கும்னு சவாடான் ஐயா திடீர் ஊர் புதுசு அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் துவாரகா, அவ்வளவு விசேஷம். அதனால ஆழ்வார் சொல்றார், மதுரை பிறந்த மாமாயனே என் ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும், ஆனாய்னா ஆணை, யானைக்குட்டி என்னை காப்பாற்று, எனக்கு நீதான் எல்லாம், என்னை சுமந்துண்டு போகக்கூடிய யானை நீதான், என் ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும், எப்படி யானை பாகனுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குமோ அந்த மாதிரி, என் ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியான. அந்த மதுராஜனங்களை காப்பாத்தினியும் ஜராசந்தன் கிட்டேந்து காப்பாத்தின, எத்தனை பேர்கிட்ட காளையவனன் கிட்டேந்து காப்பாத்தின, இப்படி எல்லாம் காப்பாத்தி அவளுக்குன்னு ஒரு துவாரகா குருத்தியோன்னு, அது போல ஹே பிரபோ என்னையும் காப்பாத்து. அழகா ரங்கநாதன் சிரிச்சாராம். உடனே அடுத்த பாசுரம் சொல்றார், இந்த கிருஷ்ணன் வந்தவொடனே அவளை திருப்பி அடுத்து இந்த கிருஷ்ண சம்பந்தமாக தான் பாசுரம் வருது, அது ஆழ்வாருடைய வியாதி, அவர் வந்து கிருஷ்ண பக்தன் பெரியாழ்வார், அதனால கிருஷ்ணான்னு சொல்லியாச்சுன்னா வேற வழியே இல்லை, அடுத்து குன்றெடுத்து ஆணிரை காத்த ஆயா மதுரை சொல்லிட்டாரோன்னா, அது நேர கோகுலுக்கு வந்தாச்சு, பிருந்தாவனம் வந்தாச்சு, குன்றெடுத்து ஆணிரை காத்த ஆயா கோணிரை மெய்த்தானே எம்மானே அன்று முதல் இன்று இறுதியா இன்று இறுதியா ஆதியஞ்சோதி மறந்து அறியேன் நன்றும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ரொம்ப அழகா சொல்றார், குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா ஆவினங்கள்னு சொல்லுவார். ஆவின்னு சொல்ல தமிழ்நாட்டில் பால் பேரு ஆவின், அது இங்கிலீஷ் வார்த்தையே கிடையாது, தமிழ் வார்த்தை ஆவினங்கள். ஊத்துக்காடு வெங்கட கவியோட பாட்டுல ஆவினங்கள்னு வார்த்தை வரும். எந்த பாட்டு நீங்க கேட்டு கண்டுபிடிக்கும், எனக்கு தெரியும் பாட்டுன்னு. ஆவினங்கள், அந்த ஆவினங்கள் தான் சொல்ல ஆநிறை. ஆநிறைனா பெரிய பசு கூட்டம், பசு கூட்டம். மாட்டு தொழுவம் நிறைய மாடு கட்டணும் ஆநிறைன்னு சொல்லுவா. குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. ஆயர் தங்கள் திரான் அப்படின்னு இல்லையா, மாடுகளை காப்பாற்றுறதுக்காகவே வந்த கோபாலன் வத்சபாலன், அவ்வளவு விசேஷம் அந்த கோபாலன். குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, இந்த மாடுகள்லாம் மானு கத்திண்டு வந்துடுத்தான். குன்றெடுத்து கோபாலர்களை காத்தாயான்னு போல ஆனிரை காத்த ஆயா, அந்த மாடுகளை கோமாதா சம்ரக்ஷணத்துக்காக இவ்வளவு பண்றானா. இந்த மாடுகள்லாம் மனுஷாலாவது கிருஷ்ணா காப்பாதுன்னு ஸ்லோகம் சொன்னாலாம் ஆச்சரியமா. கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா ஸ்வநாதம் கோகுலம் பிரபு பிராத்து மர்கசி தேவான் குபித்தால் பக்தவத்சலா அப்படின்னு அழகா பிரார்த்திச்சிருந்தார்கள் கோபர்கள், கோபிகைகள்லாம் பிரார்த்திச்சிருந்தார். நாங்கெல்லாம் சென்னையில் அடாது மழை பெய்யுமே ஸ்லோகம் தான் ஜெபிச்சிருந்தோம். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா ஸ்வன் நாதம் கோகுலம் பிரபு பிராத்தும் அர்ஹதி தேவான்ன குபிதாத் பக்தவத்தலா, கோபமடைஞ்ச தேவர்களிடத்திலேருந்து கொட்ட இந்த மழையிலேந்து நீதான் எங்களை காப்பாற்றணும், ஏன்னா நீதான் எங்களுடைய ரட்சகன். அப்ப பகவான் அழகா அந்த குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் கோபாலன் அவ்வளவு அழகா அந்த மாடுகள்லாம் மானு கத்திண்டு வந்துடுத்தான். கிடுகிடு ஓடி போய் கோவர்ணகிரி அப்படி தூக்கிண்டு சுவாமி நின்னார். அவன் தான் ஸ்ரீநாத்ஜி. கோவர்ணகிரியை தூக்கினது யாருன்னா ஸ்ரீநாத்ஜி தான். கோவர்ணகிரியிலேருந்து வயம்புவா வந்த மூர்த்தி தான் ஸ்ரீநாதன். குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, அவ்வளவழகா கோவர்தனம் என்னும் வெண்கொச்ச குடையை எடுத்தாயே, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி ஆண்டா சொல்றா. இந்த குன்ற குடையா எடுத்துட்டியேப்பா, உன்னுடைய குணத்துக்கு ஆயிரம் கோடி நமஸ்காரம் போற்றி போற்றி அப்படின்றார். குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா கோனிரை மேய்த்தவனே, பசுமாடுகள்லாம் மேய்ச்சவனே. கோ அப்படின்னாலே கோ அப்படின்னு கோமாதா. கோனிரை மேய்த்தவனே, மாடுகளை காப்பாற்றினவனே, மாடுகளை மேய்ச்சவனே, எம்மானே என்னுடைய பிரபோ, அன்று முதல் இன்றருதியா ஆதி என்றோதி மறந்தறிய. அன்று முதல் அன்னிலேந்து ஒன்னு ஞாபகம் வச்சிருக்கேன்ப்பா, என்னா பல்லாண்டு பாடின காலம் தொட்டு அப்படின்னு தெரியும் வியாக்கியானம் பண்ற பல்லாண்டு பல்லாண்டுன்னு இல்லையா. எப்ப நான் வந்து உன்னை நம்ப ஆரம்பிச்சேனும், என்னைக்கு நான் உன்ன நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சு, அன்று முதல் இன்றிருதியா இன்னி வரைக்கும் ஆதி என்றோதி மறந்தறிய. நான் உன்னை மறந்ததில்லப்பா, எப்பயும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா டெய்லி ஏதான ஒரு க்ஷணமாவது ஞாபகம் வச்சிருந்திருப்பேன். என்றும் மறந்தறியேன் ஆதியஞ்சோதி, ஆதியஞ்சோதி ஆதியா இருக்கக்கூடிய ஜோதி, ஆதியஞ்சோதி மறந்து அறியே. நான் மறந்ததில்லப்பா, ஏன்னா மறக்கிற மாதிரி இல்லாமல்யான ஆயிருக்கேன். இருக்கிற கஷ்டத்துல எப்படியோ ஒன்ன நினைச்சாதான் கொஞ்சமாவது கஷ்டம் தெரியாம இருக்கு, அதனால வேற வழியே இல்லை. மறக்க விடமாட்டேங்கிறா என்ன, மறக்கிற மாதிரியா நீ பண்ணிருக்கா, என்ன மறக்கிற மாதிரியா என்ன பண்ணி வச்சிருக்கா. ஒரு நாளை போல ஆயிரத்தெட்டு டென்ஷன், ஒரு டென்ஷன் முடிஞ்சா இன்னொரு டென்ஷன். ஒன்னு ஆத்தியாத்மிகம், இல்லாட்டி ஆதி பௌதிகம், இல்லாட்டி ஆதி தெய்வீகம், எதுவுமே இல்லை. என்ன நானே குழப்பிட்டு என்ன பண்றதுலயும் தெரியலையே குழப்பின்னு இருக்கேன். அதனால ஆதியஞ்சோதி அன்று முதல் இன்றிறுதியா ஆதியஞ்சோதி மறந்து அறியே. நான் உன்ன மறந்ததே இல்லை, வாஸ்தவம் தானே அப்படின்னா ரங்கன் சிரிச்சாள். ஆமா ஆமா, மறந்தறியேன் நன்றும் கொடிய நமன் தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது. நன்றும் கொடிய கொடுமை செய்யறத அவளை பிஎஸ்சி பண்ணிக்கலாம். நன்றும் கொடிய நன்னா கொடுமை பண்ணுவான், அவள மாதிரி டார்ச்சர் பண்ணி லோகத்தாளே கிடையாது. அதனால நன்றும் கொடிய நமன் தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது. அந்த யமகிங்கரர்கள் வலிந்து அப்படின்னு அடிச்சு பிடிச்சு இழுக்கிற சமயத்துல அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும். அன்னைக்கு அந்த சமயத்துல நீ என்னை காப்பாற்றணும், அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும். அரங்கத்து அரவணை பள்ளியானே அந்த கஷணத்துல நீ வந்து காப்பாத்தணும் தான். ஆயர்களாக எல்லாம் காப்பாத்தினியோன்னும், மாடுகள் எல்லாம் காப்பாத்தினியோன்னும், என்னையும் காப்பாத்தேன். இந்த பூமியில நானும் ஒரு ஜந்து தானே, நானும் உன் குழந்தை தானே. எப்படி இருந்தாலும் பிரளயத்துல கர்ப்பத்துல உன் கர்ப்பத்துல நானும் இருந்திருக்கேன் இல்லையா? எப்படி எனக்குள்ளேயும் அந்தரியாமியா நீ இருக்க இல்லையா? நான் உன்ன நினைக்கிறேனோ இல்லையோ, நான் உன்ன மறந்தேனோ இல்லையோ, எப்படியும் உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதனால ஏ பிரபோ கிருப பண்ணுன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். நேரடியா ரங்கநாதனோட ஒரு கான்வர்சேஷன், நீ காப்பாத்து, நீ காப்பாத்து, நீ காப்பாத்து, அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், காப்பாத்துப்பா, உன் ஸ்மரணை எனக்கு வராதுப்பா, நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பலவிதமா சொல்லி ரங்கநாதன் இடத்துல கன்ஃபர்மேஷன் வாங்குறான். ரங்கன் சொன்ன, உனக்கேன்பா கவலை, கட்டாயம் காப்பாத்துவேன், உனக்கெல்லாம் யம வேதனை கிடையாது, உனக்கு யம தர்மராஜனுடைய தண்டனை கிடையாது, யமலோகத்துக்கு போகிற வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை, யமகிங்கரர்கள் உன் பக்கத்துல வரக்கூட மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி, அதுக்கு நான் கேரண்டிப்பா, நீ கவலைப்படாதே. நீ இப்பொழுதும் போல இப்படி பாசுரம் சொல்லிட்டு நன்னா இருக்கு, நீ இப்படி பாசுரம் சொல்றதே நன்னா இருக்கு, நீ சொல்ல 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 எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வந்துருச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு உன்னை விட்டுறப்படாது. இது வரைக்கும் உனக்கு பயம் இருந்த மாதிரி நீ பாசுரம் பாடின, உன் பயத்தை கேட்டு எனக்கு பயம் வந்துருச்சு, சுச்சு உன்னை விட்டுறப்படாதே அப்படின்னு என் மனசுல நன்னா உன்னை குறி கொண்டுட்டேன், உன்னை நன்னா பத்திரமா என் மனசுல வச்சுட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் நான் உன்னை மறக்கவும் மாட்டேன், உன்னை யம தர்மராஜனிடத்திலேயோ யம கிங்கரிடத்திலேயோ விட்டு கொடுக்கவும் மாட்டேன், நீ இந்த ஜென்மா முடிஞ்ச உடனேயே என்னுடையதான வைகுந்தத்துல என்னோட நித்தியவாசம் பண்ணிண்டு நான் அனுபவிக்கிற சகல விதமான ஆனந்தத்தை அனுபவிச்சுண்டு நன்னா இருப்பார், சரியா அப்படின்னு. இந்த கேரண்டி நமக்கும் சேர்த்துதான், நமக்கு இப்படி பிரார்த்தனை பண்ணி சுவாமி கிட்ட வாங்கிக்க தெரியாது, ஆனா பெரியாழ்வார் நமக்காக பிரார்த்திச்சென்று நமக்கும் சேர்த்து அந்த ஒரு கேரண்டியை வாங்கி கொடுத்துட்டார். அந்திம காலத்துக்காக அப்போதைக்கு இப்போதே நமக்காக அவர் சொல்லி வைத்தார். அழகா அப்படி ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணிட்டார். பெரியாழ்வார் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், ரங்கா என்ன கிருபப்பா, இந்த கிருப வசத்தி, அவ்வளவு வசதியான ஒரு கிருப நீ பண்ணிருக்காய். அதை கேட்ட உடனேயே அந்த யமனுடைய கிங்கர்கள், யமதூதர்கள், யமலோகம், யம தர்மராசன் இந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு மனசுலேருந்து விட்டு போயிட்டு, இந்த மரண பயம், இந்த மரணத்தை பத்திய ஒரு கவலை, மரணத்தை பத்திய ஒரு சிந்தனை, மரணத்தை பத்திய ஒரு குழப்பம், இது எல்லாம் டப்புன்னு விட்டு போயிடுச்சான். மனசபாடா அப்படின்னு தெளிஞ்சு போயிடுச்சான். உடனேயே கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வெளிய கடைசி பாசுரம் சொல்றார், மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை அரங்கத்து அரவணை பள்ளியானை. எத்தனை சொல்றார் வருங்க, நாமஜம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். வேயர் புகழ் வில்லிபுத்தூர்மன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பற்றும் தூய மனத்தனராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளார் ஆளர்தாமே. அழகான ஒரு ஆசீர்வாதம் பண்றார். மாயனை மதுசூதனனை, மாயவன், பெரிய மாயவன், அந்த மாயவனை மதுசூதனனை, மதுன்ற ராட்சசன மதம் பண்ணவனை, மாதவனை, மாயவனை மாதவனை, மாதவனைன்னா ஸ்ரீஹப்பதியான பகவான் ரங்கநாயகியை உத்தேசிச்சென்று ரங்கநாதன் காலில் விழுந்திருக்கார். அதனால மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்கள் ஏற்றும் ஆயர்கள் ஏற்றினை, வேதம் தெரிஞ்சவாள்லாம் கொண்டாடும்படியான கோபால கிருஷ்ணனை மறையோர்கள் ஏற்றும் ஆயர்கள் ஏற்றினை, ஆயர்தம் கொழுந்தே அப்படின்னு இல்லையா, அந்த ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை, அச்சுதன்னா தன் பக்தர்களை விடாதவன் அர்த்தம். அதாவது சொல்ல பக்தர்களை விடல, விட்டு கொடுக்கல, என்ன பிடிச்சுட்டான், அப்ப எமக்கு விட்டு என்ன கொடுக்க மாட்டான், அவன் என்ன பிடிச்சுட்டான், அதான் அச்சுதன். எந்த அச்சுதன்னா அவன் என்ன பிடிச்சுட்டான். இன்னைக்கு கூட ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருந்தது வாட்ஸ்அப்ல, வாட் இஸ் சரணாகதி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன். காலையில இருந்தா ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையுமா அப்படி போறான். அப்ப ஒரு நதியில ஒரு பாலத்து மேல அவ போறான். இந்த நதி பாலத்துல ஜலம் ஓடிட்டு இருக்கும், அதுல நடக்கணும், அந்த மாதிரி நடப்பாலம் வச்சுக்கோங்களேன். அப்ப அம்மா சொல்ற குழந்தைகிட்ட, குழந்தை அம்மா கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு. அப்ப உடனே குழந்தை சொல்றான், அம்மா நீ என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு. உடனே அம்மா கேட்டான், என்ன வித்தியாசம்? உடனே குழந்தை சொல்லிட்டு, அம்மா திடீர்னு ஏதானா நான் பிடிய விட்டுடுவேன், டக்குனு கால் வலிக்கினாலோ பராக்க பாத்தண்டோ ஏதோ பயத்தினாலேயோ யோசனையினாலேயோ உன் கையை நான் விட்டுடுவேன், ஆனா நீ என்ன பிடிச்சா விடமாட்டாள். திஸ் இஸ் வாட் சரணாகதி. அவ்வளவுதான், நான் என்ன பிடிக்கிறது இல்லை, நீ என்ன பிடிக்கிறது, நீ என்ன பிடிச்சுக்கோ நாளையில. இவ்வளவுதான் விஷயம். உடனே அம்மா குழந்தைய பிடிச்சிட்டு அப்படி பாலத்தை கிராஸ் பண்ணி போனாள், ஜலத்துல நதியில கிராஸ் பண்ணி போனோம். இவ்வளவுதான். அந்த குழந்தை அழகா சொல்லு, நான் பிடிச்சேன்னா ஒரு காலம் உன்னை விட்டுருவேன், சான்சஸ் நிறைய இருக்கு, நான் உன்னை விடுறதுக்கான சான்சஸ் 99% இருக்கு, 100% இருக்கு. நீ என்ன பிடிச்சிருந்தா 1% கூட நீ விட மாட்டேன். இதுதான் உன்பலம். உன்பலத்தினால நீ என்ன பிடிச்சுக்கோ, என் பலத்தினாலே பிடிச்சேன்னா எப்ப வேணாலும் பயத்துல கூட விட்டுருவேன். கால் வெளிக்கும் போது அப்படின்னு டக்குனு என்ன ஆகும்னா இந்த பிடி விட்டு போயிடும், இது நன்னா பிடிச்சுக்கணும்னு வராது. இல்லையாதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், ஆ அப்படின்னு பிடியை விட்டுடுவேன். இல்லாட்டி ஏதோ யோசனை, ஏதோ ஒரு நிலைமையில கூட, இல்லாட்டி என்னோட ஒரு பள்ளம் வருது, தப்பு நான் விழுந்துட்டேன்னா நான் விட்டுருவேன். நீ என்ன பிடிச்சிருந்தேன்னா நான் விழுந்தால் அப்படி இழுத்துருவேன், நானே விழுந்தாலும் நீ என்ன தூக்கி விட்டுரு. அப்படிதானே சந்தடி பிடியாழ்வார் ரங்கநாதன் மேல தூக்கி விடுறா. அதனால அம்மா நீ என் கையை பிடிச்சுக்கோன்னு எடுத்தான் சரணாகதி. இவ்வளவுதான் இங்கிலீஷ் நம்ம தமிழ்ல சொல்லிட்டேன். அப்ப இவ்வளவுதான் ஆழ்வார் தான் சொல்றார், அச்சுதனை நீ என்ன கைவிட மாட்டா. ஏன்னா இவ்வளவு நாள் நான் ஒன்ன பிடிச்சிருந்தேன், இன்னைக்கு பிரார்த்தனை என்னன்னா நீ என்ன பிடிச்சுக்கோ. அதான் இந்த 10 பாசத்தோட பிரார்த்தனை என்னன்னா, நான் ஒண்ணு பிடிச்சவன் நம்பாத, நீ என்ன பிடிச்சுக்கோ, நீ என்ன பிடிச்சிருந்தா நீ விடமாட்டாய். அதனால ஆயர்கள் ஏச்சினை அச்சுதனை அரங்கத்து அரவணை பள்ளியானை ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்க ரங்கநாதனை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்மன் விட்டு சித்தன் சொன்ன. வேயர் குளத்துல பிராமண குளத்துல பிறந்த விட்டு சித்தன் வில்லிபுத்தூர்ல வாழக்கூடிய விட்டு சித்தன் சொன்ன மாலை 10. இந்த விஷ்ணு சித்தன் சொன்ன விஷ்ணுதான் விட்டுன்னு தமிழ்ல மாத்திருக்கான். விட்டு சித்தன் சொன்ன மாலை 10 தூய மனத்தனராகி வல்லார். தூய மனசோட சொல்றதா, இது கொஞ்சம் வம்பு இல்லையா? தூய மனசனாகி அப்படின்னா இந்த 10 பாசம் படிச்ச தானாவே மனசுல தூய்மை வந்துடும், பயத்திலேயே வந்துடும். எமக்குங்கிற தாத்தல் தெரிஞ்சு அப்பா இனிமேலாவது ஒழுங்கா இருக்கா, வம்பே வேண்டான்னு மனசுல ஓரத்துல சரி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு வருது இல்லையா, அதுவே தூய்மை தான். வம்பே வேண்டான்டா சாமி, அப்போதைக்கு இப்போதே. அதனால தூய மனத்தனராகி வல்லார் அந்த மாதிரி சொல்றதா. தூமணி வண்ணனுக்கு ஆளர்தாமே, அழகா தூமணி வண்ணனான கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் அவன் சொல்லுவா. அவனுடைய ஆளா மாறிடுவா, அவனுடைய சொத்தா மாறிடுவா, அவன் இஷ்டப்படி இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை கிடைச்சு. அதான் கைங்கரியம் அப்படின்னா, பத்மநாபர் கோவில்ல கைங்கரியம் அப்படின்னா அவசியத்துக்கு பண்ண முடியாது இல்லையா? கோவிலுடைய முறை எப்படியோ, இந்த நேரத்துல இப்படி பூஜை, இந்த நேரத்துல ஸ்ரீவேலினா அந்த நேரத்துல தானே, இன்னைக்கு உற்சவம்னா அன்னைக்கு உற்சவம் தானே, இன்னைக்கு சுவாமி பல்லக்கில் வரணும்னா பல்லக்கில் தானே வரணும். இதா இன்னைக்கு பல்லக்கு போர் அடிக்கிறது, வேற மாத்திடலாம். அது இந்திர வாகனம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, இனிமேல் இந்திர வாகனத்தை நிறுத்திடலான்னு இவா யாரும் நிறுத்த முடியாது, பின்னாடி வரவாலும் மாற்ற முடியாது, அவன் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். அதனால இந்த 10 பாசனங்கள் யார் சொல்றாலோ தூய மனத்தனராகி வல்லார், தூமணி வண்ணனுக்கு ஆளர்தாமே, தூமணி வண்ணனுக்கு ஆளாக ஆயிடுவா, கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும். சரி, இந்த 10 பாசனம் ஒரு அப்படி அழகாக ஒரு தடவை வாசிடும், ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரோன்னு. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றேன், உப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே, சாமிடத்து என்னை குறிக்கொள் கண்டாய் சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள், போமிடத்து உந்திரத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை, ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எற்றினமர் தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே முற்ற உலகெல்லாம் நீயேயாகி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ அற்றது வானாள் இவர்க்கென்றெண்ணி அஞ்ச நமந்தமர் பற்றல் உற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே பையரவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை வைய மனுஷரை பொய்யென்றெண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே தன்னெனவில்லை நமந்தமர்கள் காலக் கொடுமைகள் செய்யா நிற்பர் மண்ணொடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமுமாகி நின்றாய் என்னலாம் போதே உன் நாமமெல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்மானே எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே ஏழுலகம் உடையாய் என்னப்பா வஞ்ச உருவின் நமந்தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது அஞ்சலமென்று என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே நான் ஏதும் உன் மாயம் ஒன்றறியேன் நமந்தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்று மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் வானே வானவர் தங்கள் ஈசா மதுரை பிறந்த மாமாயனே என் ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா கோனிரை மேய்த்தவனே எம்மானே அன்று முதல் இன்றருதியா மறந்தறியேன் என் அன்றும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்கள் ஏற்றும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை அரங்கத்தரவனை பள்ளியானை வேயற்புகள் வில்லிபுத்தூர் மண் விட்டுச்சித்தன் சொன்ன மாலை பற்றும் தூய மனத்தனராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர்தாமே சில பேர் படிச்சு சில பேர் கேட்டு எப்படி இருந்தாலும் பிரயோஜனம் ஒன்றுதான் ஆழ்வாருடைய கிருபை. அதனால அந்திம காலத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம். அந்திம காலத்துக்கு பகவானுடைய கிருபை கேரண்டியா கிடைச்சிருக்கு நமக்கு. யமனுடைய ஆட்களை பார்க்கறதுக்கோ அவர்களோட சம்பாஷணம் பண்றதுக்கோ ஒரு பாக்கியம் நமக்கு இல்லை. அதனால சந்தோஷமா இருந்தோம். பகவான் இந்த ஒரு கேரண்டி கொடுத்துருக்கான். அப்ப என்னலாம் போதே அவன் நாமம் எல்லாம் எண்ணிடுங்கோ சொல்லலாம் போதே அவன் நாமம் எல்லாம் சொல்லிடுங்கோ அப்போதைக்கு இப்போதே நம்ம கடைசி காலத்துக்கு புக் பண்ணி வச்சுட்டோம். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது எப்ப வரதோ அந்த சமயத்துல சுவாமி பார்த்துப்பார், இப்பொழுதும் பார்த்துப்பார், இப்பொழுதும் அவரே பார்த்துப்பார். போனதெல்லாம் போகட்டும், இப்போதுலேருந்து அவர் இருக்கார் அவர் இருக்கார் அவர் இருக்கார் நாமஜபம் பண்ணிட்டு போனது பக்தி பண்ணோமோ இல்லையோ அதை அடுத்த கதை. ஒவ்வொரு நாளுமே இன்னிலேருந்து புதுசா பக்தி பண்ணுவோம், இன்னிலேருந்து புதுசா நாமஜபம் பண்ணுவோம், இன்னிலேருந்து கோவில் போவோம், இன்னிலேருந்து பகவத் தர்சனம், இன்னிலேருந்து புதுசு அப்படி நினைச்சுக்கோம். அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு நாளுமே பக்தியில நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். நிஜமாவே இந்த ஒரு அஞ்சு செஷன்ல இப்படி 20 பாசனங்கள் அனுபவிப்போம் நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கறேன். என்ன டாபிக் கூட டிசைட் பண்ணாம தான் நான் வந்தேன். ஆனா பகவான் அத்தனை அழகா அப்படி ரெண்டு டாபிக் கொடுத்துட்டான். ஜோராகவே ஆச்சரியமா இவ்வளவு அனுபவம் பகவான் கொடுத்துட்டான். ஆட்கொண்டு அருளே அப்படின்னு திருமங்கிய மன்னன் திருவேங்கடமுடையான் இடத்துல ஆட்கொண்டு அப்படின்னு அவர் கேட்டான். அதே மாதிரி பெரியாழ்வா ரங்கநாதா கிருப பண்ணுட்டார். நம்ம ரெண்டுத்தையும் திருவனந்தபுரத்தில் உட்காந்து பத்மநாபா ரட்சிக்கணும்னு கேட்டுட்டோம். அப்ப இது ஒரு பாக்கியம். நிஜமாவே இந்த இதுவரைக்கும் எந்த இடத்துல இந்த பாசனங்கள் நான் சொன்னதில்லை. இங்கதான் முதன் முதலியா சொல்றேன். இதுவரைக்குமே எங்கேயுமே ஒரு பாசனம் ரெண்டு பாசனம் எப்பயுமே துப்புடையாறு அடைவதில்லாம் கேரண்டியா சொல்லிடுவேன். கஜேந்திர மோட்சம் வந்தாலும் இந்த பாசனம் சொல்லிடுவோம் எல்லாருமே. இந்த பாசனம் தெரிஞ்சுவா யாரா இருந்தாலும் கஜேந்திர மோட்சம் வந்தா கேரண்டியா அந்த பாசனம் சொல்லிடுவோம். அதுல இந்த பாசனங்கள் நிஜமா இவ்வளவு சீக்கிரம் முடிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது அஞ்சு அங்கிட்ட அஞ்சு அஞ்சு செஷன் சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான். ஆனா அதுல பகவான் நம்மளை அனுபவிக்க வச்சான். பகவான் அதற்கு ஏதா மாதிரி சந்தர்ப்பத்தை நிஜ மாதிரி இப்ப நான் திருவனந்தபுரம் வர பிளானே கிடையாது. வரலாமா வேண்டாமான்னு ரொம்ப டயலமா இருந்து அப்படியே வந்தாலும் 28ஆம் தேதி வந்துட்டு 28ஆம் தேதி ராத்திரி கிளம்புற அந்த பிளான்ல தான் இருந்து இல்லை 27 வந்துட்டு போலாம். இவ்வளவு நாள் இருக்கிற பிளானே கிடையாது. எல்லாம் பத்மநாபன் தானே தன் சங்கல்பத்தினாலே இவ்வளவு நடத்தினான். சாயங்காலம் சாயங்காலத்திலிருந்து ஸ்ரீமான் சுரேஷாத்திர ஸ்ரீவராகம் என்ன டாபிக் தெரியாது. எப்படி சாயங்காலம் ஆரம்பிக்க முன்னாடி தெரிஞ்சு கவலைப்பட நீங்கோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் ஜெராக்ஸ் பேப்பர் கொடுப்பேன் உட்காந்து கதை சொல்லுவோம். அவ்வளவுதான் நினைச்சு நடக்க போடுறது. ஜெராக்ஸ் பேப்பர் கொடுத்தா என்ன சொல்ல போறேன் தெரியும். ஜெராக்ஸ் பேப்பர் கொடுக்கலன்னா என்ன சொல்ல போறேன் எனக்கு தெரியும். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் தெரியாது. எப்படி சாயங்காலம் ஆரம்பிக்குள்ள தெரிஞ்சிடும் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். பகவான ஆனந்தமா கூடியிருந்த அனுபவிக்கும் அது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். திருமழிசை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் தை மகம் மாசி மகத்துக்கு தான் மகாமகம் வந்துடும். தை மகம் திருமழிசை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் எதிர்ச்சியா நமக்கு அமைஞ்சிருக்கு. அவர் சொன்னா பெருமாள் அப்படியே கேட்பார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பெருமாளை கூட மாற்றக்கூடிய அளவுக்கு பலவான் திருமழிசை ஆழ்வார். திருமழிசைன்னு நம்ம சென்னையில தான் இருக்கு அந்த இடம். அவ்வளவு விசேஷமான ஒரு ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல வரும் திருவள்ளூர் பக்கத்துல வரும். திருமழிசை ஆழ்வார் அவதாரம் இன்னைக்குதான். பார்கவ ரிஷிக்கும் அழகா கனகாங்கின்ற ஒரு அப்சர ஸ்திரீக்கும் பிறந்த ஒரு குழந்தை. ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார். இன்னைக்கும் ஜீவசமாதியில இருக்கிற ஒரு ஆழ்வார். கும்பகோணத்துல சாத்தாதார் திருன்னு ஒரு திருவிழா தான் இன்னைக்கு அவரோட ஜீவசமாதி இருக்கு. அவர் எதுக்கு வெயிட் பண்றாருன்னா கல்கி பகவான் வந்தவொடனே கல்கி பகவான நன்னா பாசுரம் சொல்லிட்டு போகணும்னு காத்துருக்க. அதனால அந்த அந்த பாசுரங்கள் நமக்கு தெரியாது. அவர் கடைசியில சொல்ல போறாரு அது வரைக்கும் நமக்கு எல்லாம் தாங்காதுப்பா. இதை கேட்டாலே தாங்கல் இதுல வேற கல்கி வரவே காத்துதான் இருக்க வேண்டாம். நமக்கு கிருஷ்ணனே போதும். கல்கி அவர் பாட்டுக்கு வந்து அவர் கர்மாவை பண்ற மாதிரி வேணா வைகுந்தத்திலேயே உட்காந்து வேணா பாத்துக்கலாம். பரவாயில்ல என்ன பண்றார் அப்படின்னு பாத்துக்கலாம். அப்படி திருமழிசி ஆழ்வார் திருநக்ஷத்திரத்துல நமக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது எல்லாம் பத்மநாபருடைய நிருஹேது கிருபை. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே சத்குருநாத்மகராஜகீஸ்தாகவதலுக்கோவிந்தநாமசங்கீர்த்தனம் ஜெய் ஜானகீகாந்தஸ்மரணம் கோபிகாஜீவனஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்தங்கிகீ ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் ஷாந்தி ஷாந்தி ஷாந்தி.
ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ அனந்தபுரி க்ஷேத்ர கீ. ஜெய் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி நாயிகா சமேத ஸ்ரீ அனந்த பத்மநாபஸ்வாமி கீ. ஜெய் ஸ்ரீ காவேரி மாதா கீ. ஜெய் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதஸ்வாமி கீ. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம். பத்மநாப பத்மநாபம்.